சகோதரன் பார்டர்ஸ், உங்களுக்கு நன்றி. நாம் ஜெபம் செய்யும் போது நாம் அப்படியே நின்றவனமா இருப்போமா? இன்றிரவு உங்களுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே அது நானே என்று கூறும் ஒரு வேண்டுகோளை யார் உடையவராய் இருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த பாடலை நாங்கள் கேட்கும் போது, உலகெங்கிலும் பல மொழிகளில் நாங்கள் அதை கேட்கிறதையும் அந்த சமயங்களை குறித்தும் நாங்கள் சிந்தித்து பார்க்க முடிகிறது. கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். பிதாவே, இது இன்றிரவு எங்களுக்கு ஒரு பாடலை காட்டிலும் மேலானதாக ஒரு உண்மையாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு நாங்கள் உம்மில் மகத்தான விசுவாசம் கொண்டிருப்போமாக. இப்பொழுது நாங்கள் இந்த சிறிய சபைக்காகவும் அதன் போதகருக்காகவும் எங்களுடைய சகோதரன் புல்லர், உம்முடைய ஊழியக்காரன், நாங்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் இங்குள்ள அவருடைய ஊழியர்கள், உதவிக்காரர்கள், தர்மகர்த்தாக்கள் மற்றும் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வாசல்களுக்குள் வந்துள்ள எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அது இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு கலங்கரை விளக்கமாக எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு இங்குள்ள எல்லா ஊழியக்கார சகோதரர்களையும், வீதியினூடாக எங்களோடு உள்ளேயும் வெளியேயும் வருகிறவர்களையும் ஆசீர்வதியும். பிதாவே, நீர் அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு உம்முடைய பிரசன்னத்தின் மற்றொரு பொழிவை எங்கள் மேல் பொழியும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம், எங்களுக்கு நீர் தேவை. கர்த்தாவே, நாங்கள் இங்கே யுத்தகலத்தில் உள்ள காரணத்தால் நாங்கள் தொடர்ந்து தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அங்கு முடிவுகளை எடுக்க வேண்டும். பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்வது எங்களுக்கு நிறைய செய்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை அப்படியே காண்பியும், அப்பொழுது அது முன்னேறி செல்லும்படி எங்களை ஊக்குவிக்கும். வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டோரையும் சுகப்படுத்தும். இழக்கப்பட்டவர்களை ரட்சியும், சோர்வுற்றவர்களை உற்சாகப்படுத்தும். உமக்கே மகிமையை எடுத்துக் கொள்ளும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன். நீங்கள் அமரலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது கூறினான் என்று நான் நினைக்கிறேன். சற்று முன்னர் பில்லி, அப்பா, நீங்கள் ஒரு விதமாக சோர்வடையவில்லையா என்று கேட்டான். நான், ஆம், என் வாழ்நாள் முழுவதும் நான் களைப்படைந்து வந்திருக்கிறேன் என்று கூறினேன். அதனால் அது எனக்கு மிகவும் பழக்கமாகிவிட்டது. நான், பாருங்கள், எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது, நான் ஒரு விதமாக சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ண தோன்றினேன். அப்பொழுது சுமார் 80 அல்லது 90 வயதுடைய யாரோ ஒருவர் வந்து தேசத்தையே கொழுந்துவிட்டு எரிய செய்கிறார். அது கிட்டத்தட்ட என்னை விட 2 மடங்காகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். வீட்டில் உள்ள கூடாரத்திற்கு அங்கே ஒஹையாவில் இருந்து கிட் என்ற பெயருடைய எளிய வயோதிக தம்பதிகள் வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் இருவருமே மிகவும் வயோதிகர்களாய், 85 அல்லது 88 வயதுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களால் சபைக்கு செல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் வயோதிகராகிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பேசுவதற்கு போதிய பலன் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒலிநடாவையும் இந்த வயோதிக ஸ்திரீ தன்னுடைய பணத்தை சேமித்து ஒரு ஒலிப்பதிவு கருவியை வாங்கினாள். எனவே அவள் ஒரு ஒலிநடாவை பெறுகிறாள். நான் அவளுக்கு ஒலிநடாக்களை அனுப்புகிறேன். அவள் இந்த ஒலிநடாக்களை எடுத்து அவள் மருத்துவமனைகளுக்கு சென்று இந்த ஒலிப்பதிவு கருவியை வைத்து அவளும் அவளுடைய எளிய வயதான கணவனும் அந்த ஒலிநடாக்களை இயக்கி காண்பிக்க முடிகிறது. அதன் பின்னர் நான் ஜெபித்திருக்கிற ஜெபத்துணிகளின் ஒரு பெரிய சுருளை அவளுக்கு அனுப்புவேன். எப்பொழுதாவது ஒருமுறை சகோதரன் வில்லி இரண்டத்தில் ஜெபத்துணி மீண்டும் தீர்ந்து விட்டது என்பார். அதன் பின்னர் நான் அவர்களை காணும்போது அவள் சிறிய வெள்ளை முடியோடும் சிறிய சால்வையோடும் சபைக்கு வந்திருப்பாள். மற்றும் அவர் ஒரு சிறு உருவம் கொண்டவராய் இருந்தார். சுமார் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இருந்தபோது ஒஹையாவில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த தொடர்கூட்டத்தை நடத்தும் அந்த இடத்தின் பெயர் என்ன? அவர்கள் அதை சட்டக்குவா என்று அழைக்கிறார்கள். ஆனால் இப்போது நான் மறந்துவிட்டேன். அது அங்குள்ள மைதானத்தில் உள்ளது. ஆனால் அந்த நகரத்தின் பெயர் என்ன? என்னால் அதை குறித்து நினைவில் வைத்திருக்க முடியவில்லை. இப்பொழுது அது, நீங்கள் இப்பொழுது அருகாமையில் இருக்கிறீர்கள், நாம் மியாமி வழியாக செல்கிறோம் என்று யாரோ கூறினார். அது பிராங்க்லினுக்கு அருகில் உள்ளது. ஆம், அது உண்மை. சரியாக இது பிராங்க்லினுக்கு இடையில் இருப்பதாக நான் நம்புகிறேன். மிடில் டவுன், அதுதான், அது உண்மை. எனவே அது உண்மை. மிடில் டவுன் ஆற்றண்டையில், எனவே அங்கே உள்ள சட்டக்குவா மைதானத்தில் உள்ளது. அதுதான் அந்த பெரிய கூடைப்பந்து தடகள விளையாட்டு மையம். இந்த சகோதரன், ஓ, நான் அவர்களை பல வருடங்களாக அறிந்திருக்கிறேன். எளிய வயதான சகோதரன் கிட், ஓ, அவர்கள் அவரை கொண்டு சென்ற போது அவருக்கு 80 வயதா இருந்தது என்று நான் யூகிக்கிறேன். அவருடைய சுக்கிலவில் உள்ள சுரப்பிகள் வீரியமிக்கதாக மாறிவிட்டதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். எனவே இந்த வளர்ச்சி அவரை சுற்றி கொண்டது. பாருங்கள், அதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினர். எனவே அவர்கள் அதை திறந்த போது அவருக்கு அது முற்றுப்போய் இருந்தபடியால் ஏன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றனர். பார்த்தீர்களா, அதற்கு அவர் அதை செய்ய வழியே கிடையாது என்றார். பாருங்கள், அந்த எளிய நபரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். மேலும் 80 வயது நிரம்பிய ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை கடினமானதாகும். அவர் ஏறக்குறைய 100 பவுண்டுகளுக்கும் குறைவான எடையில் மாத்திரமே இருந்தார் என்று நான் யூகிக்கிறேன். எனவே திருமதி கிட் தொலைபேசியில் அழைத்தார். நான் எங்கிருந்தோ வீட்டிற்கு வந்திருந்தேன். சகோதரன் கிட் மறித்துக் கொண்டிருந்தார். மேலும் சகோதரன் பிரணாம், அவர் மறிப்பதற்கு முன்பு அவர் உங்களை காண விரும்புகிறார் என்றார். சரி, பில்லியும் நானும் ஒரு திருப்பு முறைக்கு திரும்பினோம். நாங்கள் ஒரு இரவு சுமார் 10 மணிக்கு செய்தியை பெற்றோம். அடுத்த நாள் காலை சுமார் 4 மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம். காரணம், அடுத்த நாள் நண்பகல் வேளையில் நான் மறுபடியும் செல்ல வேண்டியதாக இருந்தது. நாங்கள் எங்களுடைய காரின் டயர்கள் ஏறக்குறைய கிழிந்து போகும் அளவு வேகத்தில் அங்கு சென்றடைந்தோம். எளிய வயோதிக நபர், நான் அங்கு சென்றபோது அவர்கள் அவரை எழுப்பினர். அவர் தன்னுடைய தோள்களில் ஒரு சிறிய சால்வையை அணிந்து அங்கே ஒரு வயோதிக கோத்திர பிதாவை போல அமர்ந்திருந்தார். அது எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்தது. நான் அவரை நோக்கி பார்க்க சென்ற போது அவர் நோக்கி பார்த்தார். அவருடைய சபையின் அங்கத்தினர்களில் ஒருவரான மற்றொரு வயோதிக பெண்மணி அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் கென்டக்கியில் உள்ள நிலக்கரி தேசமான மலைகளில் பிரசங்கித்தார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தன்னுடைய கணவனை ஊழிய களத்திற்கு அனுப்ப அங்கே ஒரு நாளைக்கு 15 சென்ட்களுக்காக துணிகளை துவைத்தார். அது நான் பிறப்பதற்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே. அவர் செய்தியை பிரசங்கித்து வருகிறார். அவர் அவளை நோக்கி பார்த்து பாட்டி என்று அழைத்தார். அவருக்கு 80 வயது, அவளோ 90 வயதை கடந்தவளாய் இருந்தாள். எனவே அவர், பாட்டி நீ பனியை போல வெண்மையாக இருக்கிறாய் என்றார். அப்பொழுது நான் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபையில் உள்ள சிலரை அங்கேயே படுத்துக் கொண்டு மறித்துக் கொண்டிருக்கையில் அவிதமாகவே நோக்கி பார்க்க வேண்டும், பாட்டி நீ பனியை போல் வெண்மையாக இருக்கிறாய் என்று எண்ணினேன். ஆம். அவர் திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர், சகோதரன் பிரணாமா என்று கேட்டார். நான், ஆம் சகோதரன் கிட், என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், பாருங்கள், அவர் என்னுடைய ரத்தத்தை அனுப்புவதற்கு நீண்ட காலம் செல்லாது என்று நான் யூகிக்கிறேன் என்றார். நான் இன்று காலை மேலே போகிறேன் என்றார். நான், அற்புதம் சகோதரன் கிட் என்றேன். நான் அவிதமாகத்தான் உணர வேண்டும் என்றேன். எங்குள்ள சகோதரி கிட் அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஓ, உங்களில் அநேகர் அவர்களை அறிவீர்கள். எனவே அவர் கூறினார், அவை ஆனால் சகோதரன் பில்லி, இப்பொழுது தேவனால் அப்பாவை சுகப்படுத்த முடியும் என்று நீர் நினைக்கவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அவர், நிச்சயமாக அவரால் முடியும் என்றார். அவர் நல்லது, தேவனுக்கு மகிமை என்றார். அவர் என்னை சுகப்படுத்த விரும்பினால் என்று கூறி நான் மீண்டும் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். நான் 80 வயதாயிற்றே என்று எண்ணினேன். நான் முழங்கார் படியிட துவங்கினேன். அங்கே தரிசனம் உண்டானது. அதுதானது. 2 நாட்கள் கழித்து அவர்கள் அவரை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவருடைய பையன்கள் அங்கே நகரத்தில் காவல்துறையில் இருந்தனர். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை மீண்டும் மருத்துவரிடம் கொண்டு சென்றனர். மருத்துவர் அவருடைய தலையை சொரிந்து கொண்டு அதை குறித்த எந்த ஒரு தடயத்தையும் என்னால் எங்கும் கண்டறிய முடியவில்லை. எப்பொழுது உன்னுடைய கதையை என்னிடம் கூறு என்றார். அதன் பின்னர் அவர் மருத்துவமனையே பரவசமடைய செய்தார். இதோ அவர் தன்னுடைய ஒலிப்பதிவு கருவியுடன் வந்து செய்தியை இயக்கி காண்பிக்கிறார். அவர்கள் அங்கே சட்டக்குவாவுக்கு அருகாமையில் அங்கே வசிக்கின்றனர். எப்பொழுது நாம் 7 சபை காலங்களை பிரசங்கித்தது போல நான் 7 முத்திரைகளை பிரசங்கிக்கப் போவதாக கூறின உடனே அன்றொரு இரவு அவள் என்னை தொலைபேசியில் அழைத்தாள். அவள், தேனே, என்னிடம் பணம் இருந்தால் நலமாயிருக்கும் என்றாள். அவள், நான் நிச்சயமாக இங்கு வர விரும்புகிறேன் என்றாள். நான், திருமதி கிட், அதை மறந்து விடுங்கள், உங்களுடைய அறை காத்துக் கொண்டிருக்கிறது, நீங்களும் அப்பாவும் இங்கு வாருங்கள் என்றேன். அவள், உங்களுடைய எளிய இதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றாள். அது என்னை மிகவும் நன்றாக உணர செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் அவைகள் என்னை உற்சாகப்படுத்துகின்றன. 85 அல்லது 86 வயதாக இருந்தாலும் இன்னமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் 53 வயதில் இங்கே குறை கூறுகிறேன். எனவே என்னே, அது உங்களுக்கு தைரியம் வருவதை போன்ற உணர்வை உண்டாக்குகிறது. சரி, நாங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. மேலும் பேசுவதற்கு ஒரு அழகான குழு உள்ளது. ஏன், நாம் பாதி இரவு இங்கே இருக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது காலையில் ஞாயிறு பள்ளிக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதை செய்ய நிச்சயம் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை மாத்திரம் ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புவது முற்றிலும் பாவம் என்று நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். அது தவறு. எப்பொழுதும் அவர்களோடு செல்லுங்கள். பார்த்தீர்களா, எப்பொழுதும் அவர்களோடு செல்லுங்கள். எனவே இப்பொழுது அது காலையில். ஆகையால் இப்பொழுது நீங்கள் எங்களோடு இருந்து எங்களோடு ஜெபிக்க, பேசுவதை கேட்கும்படி இருக்க, நீங்கள் பணிக்கு செல்வதை தவறவிட்டு விட்டாலும், நீங்கள் வேலையை தவறவிட்டு விட்டால் அது பரவாயில்லை. பணிக்கு செல்வது தவறி போனாலும் போகட்டும், ஆனால் நீங்கள் சபையை தவறவிடாதீர்கள். நீங்கள் சபையை தவறவிடாதீர்கள். சபையை தவறவிட நான் உங்களை மிகவும் தாமதிக்க வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது ஒருமுறை வேலையை தவறவிட வேண்டியதாக இருந்தால் அது தீங்கு செய்யாது. இப்பொழுது ஏனெனில் பணிபுரிவது உங்களுடைய அனுதின ஆகாரம். உங்களுக்கு அதை அளிப்பதாக கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். எனவே ஆனால் இது நீங்கள் உண்மையாகவே சபைக்கு நிச்சயம் வர வேண்டும். நீங்கள் பார்த்தீர்களா? நாளை காலை நான் இங்கே நகரத்தில் உள்ள நல்ல சகோதரனோடு இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவனுடைய பெயர் என்னவென்று எனக்கு தெரியாது. அது அப்போஸ்தல சபை, அல்லது சரியாக கூறினால் அப்போஸ்தல சபை என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அது அப்போஸ்தல சபையாகும். எனக்கு அந்த சகோதரனை தெரிந்திருக்கலாம். அவருடைய பெயர் தாளில் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த சகோதரன் யார் என்று எனக்கு தெரியாது. பிறகு நாளை இரவு திரும்ப கூறுவீர்களா? சகோதரர் மசியாஸ். ஓ மசியாஸ், ஓ மெக்சிகன் சபை, அது சரியா? ஓ சகோதரன் கார்சியா இங்கிருந்து புறப்பட்டு சென்ற போது அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. இதுவா அருமை? அது மிகவும் அருமையாயுள்ளது. இங்கே சில காலத்திற்கு முன்னர் அவருடைய மகளிடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள சகோதரன் கார்சியா இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நான் சான் ஜோஸில் இருந்த போது சகோதரன் கார்சியாவையும் சகோதரி கார்சியாவையும் அங்கே சகோதரன் பார்டர்ஸையும் கண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அந்த சிறிய மெக்சிகன் சபையிலிருந்த அந்த இரவுகளை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது. க்ளோரியா யா டியோஸ் என்ற பாடலை நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கேட்டதே இல்லை. நான் அதை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். க்ளோரியா யா டியோஸ். என்னே சகோதரன் வில்லியம்ஸ், உங்களுக்கு நன்றி. அது நல்லதுதான். காலையில் இந்த சபையில் 1500 இருக்கைகள் உள்ளன. நீங்கள் போகவில்லை என்றால் ஒவ்வொருவரும் வாருங்கள். இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். நான் அதை குறித்து கவனமாக இருப்பது நல்லது. அப்பொழுது நான் ஏதோ தவறாக கூறிவிட்டேன். இல்லை, முழு உத்தமத்தோடும் நீங்கள் உங்களுடைய கடமையின் நிலையை சார்ந்திருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? வேண்டாம், இப்பொழுது அதெல்லாம் சரிதான். இன்று நான் அவர்களை கண்டுபிடித்தேன். ஒரு கூடாரத்தை கண்டேன். நான் இங்கே 16வது ஷென்ஷாவில் இருந்தேன். அல்லது 35 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசோனாவில் நான் இருந்தபோது அதுதான் பழைய மண்சாலை. அவர்கள் இருந்த இடத்திற்கு நான் அங்கு சென்றேன். அது 16வது ஷென்ஷா. நான் அங்கே சில ஜனங்களோடு வசித்து வந்தேன், பிரான்சிஸ்கோ. மற்றும் இப்பொழுது அதே இடத்தை நீங்கள் ஒருபோதும் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டீர்கள். பெயரை கூட மாற்றிவிட்டார்கள். அது இப்பொழுது பக்கி சாலை என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஓ எப்படியாய் காரியங்கள் மாறுகின்றன. ஆனால் தேவன் மாறுகிறதில்லை. எனவே நான் அங்கு இருந்த போது ஒரு சகோதரன் கூடார கூட்டம் நடத்துவதை கண்டேன். அங்கே ஒரு சகோதரன் ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். நான் அவரை காண முடிகிறதா என்று சுற்றிலும் சென்றேன். ஆனால் நான் அவரை எங்கும் காணவில்லை. அவருக்கு போட்டியாக நாங்கள் இங்கே இருக்கவில்லை என்பதை அவரிடம் கூறுவதற்கு. ஆனால் இங்கே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் ஜாக் ஷூலரை நினைவு கூறுகிறேன். இது மெத்தோடிஸ்ட் ஜனங்களாகி உங்களுக்கு நன்மையாயிருக்கும். ஒரு முறை நான் மாடிசன் சதுக்க தோட்டத்திற்கு வந்தபோது ஜாக் இங்கே உயர்நிலை பள்ளியில் இருந்தார். மேலும் நான் அவரை அழைத்தேன். நான் சகோதரன் ஜேக்கா என்று கேட்டேன். அவர் ஆம், இது சகோதரன் பிரணாமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்றேன். நான் நீங்கள் இங்கே இருக்கும் பொழுதே நானும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றேன். அதற்கு அவரோ இல்லை என்றார். அதற்கு அவர் இல்லை, நான் நீண்ட நேரம் நடத்திவிட்டு உங்களுடைய நேரத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு நான் ஓ சகோதரன் ஜேக் அவர்களே, நான் வருந்துகிறேன் என்றேன். நான் என்றேன். ஆ, அவர் அது பரவாயில்லை சகோதரன் பிரணாம் என்று கூறினார். மேலும் அவர்கள் நான் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினர் என்றார். நான் ஓ, என்னுடைய குடும்பினர் அங்கே உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். எப்படியும் ஜாக் என்றேன். நான் ஏனென்றால் என்னுடையது பெரும்பாலும் பெந்தேகோஸ்தையினரே என்றேன். அதற்கு அவர் உண்மையாகவே என்னுடையதும் கூட என்றார். நான் அப்படியா என்றேன். ஏன், அவர் நிச்சயமாக என்றார். அவர் நான் ஒரு பெந்தேகோஸ்தே என்றார். நான் இப்பொழுது பாப், அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு நீ விடாமல் இருப்பது நல்லது என்றேன். அது அவனுடைய தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் தீவிரமான மெத்தோடிஸ்ட் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நல்லது, அவர் சகோதரன் பிரணாம் ஒரு பெந்தேகோஸ்தே என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா என்றார். நான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்றேன். அது ஒரு வைதீக மெத்தோடிஸ்ட் என்றார். வைதிக மெத்தோடிஸ்டுகளே, அது ஏறக்குறைய சரியே, அது உண்மை. மெத்தோடிஸ்ட் சபையானது அதனுடைய செய்தியோடு தொடர்ந்து சென்றிருந்தால் அது பெந்தேகோஸ்தேக்குள் சென்றிருக்கும். உண்மையான சபை அவ்வாறு செய்தது. இல்லை சகோதரனே, இப்பொழுது உங்களுடைய ஸ்தாபனத்தை அவமதிக்க வேண்டியதில்லை. பார்த்தீர்களா? ஏனெனில் பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. அவர்கள் அதை செய்ய முயன்றனர். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அதில் தோல்வியடைந்துள்ளனர். பார்த்தீர்களா? அது ஒரு அனுபவம். ஆம், பெந்தேகோஸ்தே என்பது கத்தோலிக்கர்களுக்கு அல்லது யூதர்களுக்கு அல்லது பெரும் எவருக்கும் பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவம், ஒரு ஸ்தாபனம் அல்ல. இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்திருந்தால் அல்லது அதை மூடி வைத்திருந்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க விரும்புவீர்கள். நான் வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கூறுவது தவறி போகலாம். ஏனென்றால் நான் ஒரு மனிதனாயிருக்கிறேன். ஆனால் அவர் கூறுவது தவறி போக முடியாது. பார்க்கிறீர்களா? வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. ஓ, அது அற்புதமாய் இருக்கவில்லையா? அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போவதில்லை. அது என்னே ஒரு மகிமையான காரியமாய் உள்ளது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போவதில்லை. இப்பொழுது நாம் இன்றிரவு அதிலிருந்து வாசிப்போம். அதிலிருந்து ஒரு சிறு சூழலை எடுத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை ஒரு பாடப்பொருளாக எடுத்துக் கொள்ளப் போகிறேன். அது ஆமோசின் தீர்க்க தரிசனமாகிய ஆமோசின் புத்தகத்தில் உள்ளது. அவர் ஏறக்குறைய 700 மற்றும் அது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னர் ஏறக்குறைய 787 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஆமோஸ் 3 அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஆமோஸ் மூலம் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இந்த மனிதனை பிடிக்கும். அவன் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக கருதப்படுகிறான். ஆனால் அவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தையை
உடையவனாயிருந்தான்.
இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இரண்டு பேர் ஒருமிடப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கச்சிக்குமோ? இறைபடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கன்னியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கன்னி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம்
சொல்லாதிருப்பான்?
இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. அந்த காலையில் உஷ்ணமான சூரியன் பிரகாசித்து பளபளப்புடன் இருந்தபோது அவனுடைய சிறிய கண்கள் குறுகி போயிருக்க, அவனுடைய வெள்ளை தாடியோடும் தலைமுடியோடும் இருந்திருக்க வேண்டும். அவன் சமாரியாவிற்கு வடக்கே உள்ள மலையின் உச்சியில் அமர்ந்து நகரத்தை நோக்கி பார்த்தான். அவனுடைய உடைகள் சாதாரணமாயும் அவனுடைய கால்கள் தூசி படிந்ததாயும் இருந்தது. அவன் காண்பதற்கு மிகையாக காணப்படவில்லை. ஆனால் அவன் ஜனங்களுக்காக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை
உடையவனாயிருந்தான்.
நம்முடைய நவீன சுவிசேஷத்திலிருந்து இன்றைக்கு எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது! நாம் அவனை காட்டிலும் என்ன ஒரு வித்தியாசமான அமைப்பை பெற்றுள்ளோம்! இந்த எளிய நபர் வேறு யாரும் அல்ல, ஆமோஸ் ஒரு உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பாவம் நிறைந்த அந்த சந்ததிக்காக கர்த்தருடைய வார்த்தையோடு
இருந்தவன்.
இந்த பயமற்ற எளிய மனிதன் 2 யெரோபியாமின் நாட்களில் தீர்க்கதரிசனம்
உரைத்தான்.
யெரோபெயாம் புத்திசாலி, மிகவும் புத்திசாலி, ஞானமுள்ள மனிதன். ஆனால் அவன் ஒரு
விக்கிரகாராதனைக்காரனாயிருந்தான்.
யெரோபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை அதன் உச்ச கட்டத்திற்கு வழிநடத்தி இருந்தான். ஆனால் அவன் விக்கிரகாராதனையில் இருந்தான். அவன் அதை தவறான வழியில் செய்தான். ஆனால் யெரோபெயாமின் கீழ் ராஜ்யம் செழித்திருந்தது. மேலும் வழக்கமாக செழிப்பு பாபத்தை உண்டாக்குகிறது. அநேக ஜனங்கள் செழிப்பை ஆசீர்வாதங்களாகவே
பார்க்கின்றனர்.
நாம் அதை சரியாக கையாள முடிந்தால் அது அவ்வாறு இருக்கும். ஆனால் அது வழக்கமாக பாவத்திற்கு வழிநடத்துகிறது, தேவனை கனவீனப்படுத்துகிறது. அவனுடைய நாளில் ராஜ்யமும் ஜனங்களும் செழித்துக் கொண்டிருந்தன. அவன் தன்னை சுற்றிலும் உள்ள எல்லா தேசங்களோடும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்
கொண்டான்.
எப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி பயங்கரமான பாவத்திற்குள்ளாக வழிதவறி அவருடைய கற்பனைகளில் இருந்தும் அவருடைய பிரமாணங்களில் இருந்தும் விலகி ஒரு வெறித்தனத்தில் முற்றிலும் போய்விட்டிருந்தனர். ஸ்திரீகள் தங்களுடைய விலை உயர்ந்த நாகரிகமற்ற ஆடைகளை அணிந்து தெருக்களில் நடந்து சென்றனர். புருஷர்கள் சூதாடியும் குடித்தும் சுற்றித் திரிந்தனர். சாலை வீடுகள், நாம் அதை இன்றைக்கு கேளிக்கைகளின் இடம் என்று அழைக்கலாம், நகரத்தில் விசாலமாக திறந்திருக்கும். ஊழியத்தினால் பாவம் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு அப்படியே திறந்தே கிடந்தது. ஒரு அழகான இடம், சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு பெரிய மையம், அது பரந்த அளவில் திறந்திருந்தது. பாவமானது பிரசங்க பீடத்தில் இருந்து ஒருபோதும் கடிந்து கொள்ளப்படவில்லை, அது கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எந்த தீர்க்க தரிசனம் வந்தபோது அது வராது என்பது போன்று தென்பட்டது. அதுவே சம்பவிக்கக்கூடிய கடைசி காரியமாயிருக்கும். இந்த தீர்க்கதரிசி அவர்களிடம் கூறினதின்படி அவன் அந்த சந்ததியை சபித்த விதத்தில் இருந்து அது அவர்களுக்கு நேரிடக்கூடிய கடைசி காரியமாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் 50 ஆண்டுகளுக்குள் அவர்களுடைய ராஜ்யம் பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை ஒரு விதையை போன்றது. அது விதைக்கப்பட்ட போது அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையோடு வந்து இந்த வார்த்தைகளை கூறின போது அவைகள் தேவனுடைய வார்த்தைகளாய் இருந்தால் அவை நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டு அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கும் போது அது அதனுடைய காலத்தில் அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியதாய் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அது இன்றைக்கு அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதை நம்மால் காண முடிகிறது. அது அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாய் உள்ளது, அது அழிந்து போக முடியாது. அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஆதியாகமும் சிருஷ்டிப்பின் 6 நாட்களும் தவறாயுள்ளது என்று கூறினார். நான் ஆதியாகமும் 1 முதல் ஆதியாகமும் 2 வரை முற்றிலும் வேறுபட்ட காரியம் என்றேன். ஆதியாகமும் 1 அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று கூறுகிறது. அவ்வளவுதான். அவர் அதை எப்படி செய்தார், அவர் எப்பொழுது அதை செய்தார் என்பது அவரை பொறுத்ததாய் உள்ளது. ஆம், அதன் பின்னர் உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதன் பின்னர் நாம் சிருஷ்டிப்பிற்காக அங்கிருந்து துவங்குகிறோம். ஆனால் ஆதியிலே எவ்வளவு காலம் என்று நாம் அறிவோம். அந்த எல்லா விதைகளையும் அவர் கொண்டிருந்த போது, தண்ணீர் சென்ற போது, பூமியிலே மீண்டும் ஜீவன் உண்டாகி பூமியை நிரப்பினது. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அது சம்பவிப்பதிலிருந்து எதுவுமே தடுக்க முடியாது. இந்த பயமற்ற சிறு தீர்க்கதரிசி எங்கிருந்து வந்தான்? அவன் ஒரு ஆடு மேய்ப்பவன் என்ற ஒரே காரியம் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அவனுடைய தகப்பனார் யார் என்று நமக்கு தெரியாது. அவனுடைய தாய் யார் என்று நமக்கு தெரியாது. அவனுடைய வம்சாவளி எங்கிருந்து வந்தது என்பதை நாம் அறியோம். அவனை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை. வழக்கமாக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மனிதர்கள் அந்த விதமாகத்தான் காட்சியில் வருகிறார்கள். அவர்கள் எங்கிருந்தோ வந்து அதே விதமாக மறைந்து விடுகின்றனர். என்ன நடந்ததென்றால் அவனை குறித்து நம்மிடம் எந்த பதிவும் இல்லை. இந்த மகத்தான மனிதன் யெரொபெயாம், அவன் ஒரு மகத்தான மனோதத்துவ வல்லமை உள்ளவனாய் இருந்தான். அவன் தேசத்தை செழிப்பில் வைத்திருந்தான், அதே சமயத்தில் பாவத்தில் இருந்தான். நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இன்றிரவு நம்முடைய சொந்த தேசத்தோடு நம்மால் சற்று முன்னடையாளமாய் இருக்க முடியவில்லை என்றால், நம்முடைய சொந்த தேசமே பாவத்தில் உள்ளது, அதே சமயத்தில் செழிப்பு. நம்முடைய வரிப்பணத்தை உடனே குறைக்கப் போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். நிச்சயமாகவே தேர்தல் வரப்போவதை, அங்கே எவருமே மறைமுகமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த காரியங்கள் யாவும் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேலர், பிரசங்கிமார்கள், ஆசாரியர்கள் மற்றும் அரசாங்கமானது தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு ஒரு ஒப்புரவாகுதலை செய்திருந்தனர். ஆகையால் தான் அந்த தேசம் அந்த நிலைமையில் இருந்தது. அவர்களுக்கு அவ்வளவு போதகர்கள் இருந்த போதிலும் இன்னும் எத்தனையோ பிரசங்கிமார்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு அதை விட்டு விலகிவிட்டனர். அது எப்பொழுதுமே அந்த நேரத்தில் தான் தேவன் அதை மீண்டும் அதனுடைய பாதையில் முழங்க செய்ய எங்கிருந்தோ யாரோ ஒருவரை அனுப்புகிறார். யாரோ ஒரு பயமற்ற நபர் கர்த்தருடைய வார்த்தையோடு எழும்பி ஜனங்களை மீண்டும் வார்த்தைக்கு திரும்ப அசைப்பார். நான் இங்கேதான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் இங்கே ஏதோ ஒன்றை எழுதி வைத்திருந்தேன். அதை நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அது 2:4. நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். இந்த எளிய நபர் இதை பேசுவதை கேளுங்கள். மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப
மாட்டேன்.
அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. அவருடைய செய்தி எங்கே இருந்தது என்று பார்த்தீர்களா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள் என்பதையே அது காண்பித்தது. வேதாகமத்தை வாசிக்கிற எவரும் அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பதை அது உங்களை அறிந்து கொள்ள செய்கிறது. அவர்கள் எங்கிருந்து விழுந்து போயிருந்தார்களோ அந்த வார்த்தையின் பேரில் அவன் அவர்களை திரும்ப வைத்தான். ஓ, ஒருவேளை அவர்களுடைய சபைகள் செழித்திருந்திருக்கலாம். அவர்கள் அநேகமாக அருமையான கட்டிடங்களை உடையவர்களாக இருந்திருக்கலாம். அவர்களுடைய நகரம் அநேகமாக ஃபீனிக்ஸை காட்டிலும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்திருக்கலாம். அது சமாரியாவில் உள்ள ஒரு பெரிய சுற்றுலா மையமாக இருந்தது என்பதை நாம் யாவரும் அறிவோம். அது இன்னமும் கூட அழகான இடமாகும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தேவனிடத்திலிருந்து விலகி சென்று விட்டனர். தேவன் இந்த செய்தியாளனை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். தேவனிடத்திலிருந்து வரும் கடிந்து கொள்ளுதலின் என்னே ஒரு செய்தி. இந்த எளிய தீர்க்கதரிசி அவர்களை வெளியே கொண்டு வந்தான். இப்பொழுது ஆமோஸ் வனாந்தரத்திலிருந்து கவர்ச்சிகரமான நகரத்திற்கு வந்தான். அவன் மலையின் உச்சிக்கு சென்றபோது தேவனால் அளிக்கப்பட்ட அவனுடைய சிறு கண்கள் குறியிருந்ததில் வியப்பொன்றுமில்லை. ஒரு சுற்றுலா பயணியைப் போல பெண்கள் சொல்வது, பெண்கள் பொருட்களை வாங்க கடைக்கு செல்வதை பாருங்கள், அவர்கள் இங்கே கொண்டு வந்துள்ள புதிய பாணியை பாருங்கள் என்றல்ல. அல்லது நகரத்தில் சூதாட்ட விடுதிகள் போன்றவை மிகப்பெரியதாய் இருந்தன என்று சில மனிதர்கள் நினைப்பது போல அல்ல. அல்லது அவர்கள் வீதியின் மூலைகளில் அமர்ந்து மற்ற பாலினத்தவர் கடந்து செல்வதை இச்சையோடு கவனித்துக் கொண்டிருக்க கூடும். ஆனால் இந்த தீர்க்கதரிசியோ நகரத்தில் அவன் கண்ட பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய கண்கள் குறுகி போயின. அவன் பாராட்டிக் கொண்டிருந்த காரியங்களின் நிமித்தமாக குறுகி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகியிருந்தனர் என்பதை காணவேயாகும். நீங்கள் இங்கே கவனித்தீர்களா? அவர், உங்களை தவிர வேறு ஜனங்களை எனக்கு தெரியாது. நான் உன்னை எகிப்திலிருந்து வெளியே வழிநடத்தினேன். அதன் பின்னர் நீ இந்த விதமாக என்னை விட்டு அகன்று போனாய் என்றார். இந்த தீர்க்கதரிசி வடதேசத்தில் ஒரு ஆடுமைப்பவனாயிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எப்படியாய் அவன் அந்த நகரத்தை நோக்கி பார்த்தான்? வியர்வையை துடைத்திருக்க வேண்டும். அவனுடைய உடைகள் கரடுமுருடாயிருந்தன. அன்றிரவு அவனுக்கு ஒரு அறையில் தங்க போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்க கூடும். அது அவனுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்கவில்லை. அவன் தன்னுடைய இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு செய்தியை உடையவனாயிருந்தான். அவன் அதை வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மனாந்திரத்தில் அவனை தாக்கியிருக்க உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டிருந்தான். கிறிஸ்துவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழிய காரணம் அவர்களுடைய கண்கள் உலகத்தின் காரியங்களிலிருந்து குருடாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அந்த காரியங்களை காண்கிறதில்லை. அவர்கள் அவைகளை நோக்கி பார்ப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு காரியம் உண்டு. கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அதைத்தான் அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஜனங்கள் ஒரு செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒன்றையுமே நிறுத்துகிறதில்லை. அவர்களிடத்திலிருந்து நீங்கள் அதை எரித்துவிட முடியாது. நீங்கள் அவர்களை சிறைச்சாலையில், காவலறையில், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். அவர்கள் அதிலிருந்து மீண்டும் வெளியே வருகிறார்கள். அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆம், அவன் நகரத்தின் ஆவிக்குரிய சீரழிவையும் ஒழுக்கக்கேடான நகரத்தின் ஆவிக்குரிய சீரழிவையும் நோக்கி பார்த்தான். எத்தனை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இங்கே மலையின் மேல் கடந்து செல்லும் போது ஃபீனிக்ஸை நோக்கி பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் கவர்ச்சிக்காகவும் சூரிய வெளிச்சத்திற்காகவும் இளைப்பாறுதலுக்காகவும் இங்கு வந்துள்ளீர்கள். அதை குறித்து நாம் லேசாக பேச முடியாது. இங்கே அண்மையில் நான் இங்கிருந்த போது, தெற்கு மலையில் அமர்ந்திருந்த போது, என் மனைவி அங்கே பின்னால் அமர்ந்திருக்கிறார். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் சுமார் 300 அல்லது 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளத்தாக்கு ஒரு அழகான இடமாக இருந்தது, எந்த சந்தேகமும் இல்லை. உப்பு நதி இங்கு ஓடும் போது ஓநாய்கள் போன்றவை இருக்கும் மற்றும் கற்றாழை பூக்கும். அது எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். முழு காரியமும் பாவத்தின் திரள் கூட்டமாகிவிட்டது என்றேன். அப்பொழுது அவள், சரி, அப்படியானால் உங்களை இங்கு கொண்டு வருவது எது என்று கேட்டாள். இதோ இதுதான் என்னை இங்கே கொண்டு வருகிறது. அதனுடைய இருளிலும் நகரத்தில் உள்ள பாவத்திலும் கர்த்தருடைய சில சாட்சிகள் இருக்கின்ற அங்கே கீழே சிவனுள்ள கிறிஸ்துவின் சிலைகள் உள்ளன. சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்க அவர்களோடு என் தோள் கொடுக்கவே நான் வருகிறேன். அந்த சிறிய வயதான சகோதரர்களில் சிலர் எங்கோ தெருமுனையில் அதை செய்தார்கள். வியர்வை வழிந்து அழுது ஜெபித்து தங்களுடைய இருதயத்தில் ஒரு செய்தியை வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவின் கலப்படமற்ற சுவிசேஷத்தின் ஒரு ஒளியை பிரகாசிக்க அவர்களுடன் என் பங்கை அளிக்க நான் வருகிறேன். எந்த பீனிக்ஸ் நகரத்தின் பெரிய பெருநகர பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். அதில் அது ஒரு அற்புதமான இடமாக இருக்கக்கூடும். மனிதன் அவனால் செய்ய முடிந்த அவனுடைய சாதனைகளை எடுத்துக்கொண்டால், கேமல்பேக் மலை, காவலியர் மலை போன்ற இடங்களில் அழகான வீடுகளை கட்டுகின்றன. நான் அங்கே கடந்து சென்ற போது, ஏன், 35 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு பாலைவனமாக இருந்தது. நாம் குதிரைகளை கொண்டும் கழுதைகளை கொண்டும் வண்டிகளை ஓட்டிச் சென்றோம். இங்கே தெற்கு மலையில் துரத்துகிற கழுதைகளும் குதிரைகளும் உண்டு. இப்பொழுது அது இந்த மகத்தான அற்புதமான நகரத்தின் ஒரு பெரிய பெருநகர பகுதியாக மாறிவிட்டது. அது லட்சக்கணக்கான மடங்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பட்டினங்களின் சொந்த அடிதல் அதை ஒரு குழப்பத்திற்கு கொண்டு வரும் வரைக்கும் அது நீடிக்கப்பட்டுள்ளது. புகை உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஒஹையோ பள்ளத்தாக்கில் உள்ள இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன் வில்லில் உள்ளதை போன்றே உங்களுடைய ஈரப்பதம் மோசமாக உள்ளது. நீர்ப்பாசனம், மனிதன் எப்பொழுதுமே உலகத்தை மாசுபடுத்துகிறான். இந்தியர்கள் அதை வைத்திருந்த போது அது ஒரு அழகான இடமாக இருந்தது. ஆனால் வெள்ளையன் உள்ளே வந்த போது அவன் தன்னுடைய பாவங்களையும் மதுவையும் ஒழுக்கக்கேட்டையும் கொண்டு வந்தான். அவன் நிலங்களை மாசுபடுத்த அது கிட்டத்தட்ட ஒரு சாக்கடை குளமாக மாறிவிட்டது. நோக்கி பார்க்க வேண்டிய என்ன ஒரு காரியம், இந்நாட்களில் ஒன்றில் தேவன் அதை பூமியிலிருந்து துடைத்தழிப்பார். அவர் ராஜாவாக ஆளுகை செய்யும் போது அவர் பூமியின் மேல் ஆளுகை செய்யும் ஒரு ஜனத்தை நீதியில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது தம்முடைய ஜனங்களை அவருடைய நாமத்திற்காகவும் ஒரு ஜனத்தை அவருடைய ராஜ்யத்திற்காகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த புத்திசாலித்தனமான அறிவாற்றல் கொண்ட இஸ்ரவேல் குழு, அதனுடைய மகத்தான வல்லமை உள்ள அறிவாற்றல் கொண்ட ஜனாதிபதி இல்லை, ராஜா எரோபெயாம். அவன் ஒரு புத்திசாலி மனிதனாய் இருந்தான். அறியப்படாத இந்த சிறிய தீர்க்கதரிசிக்கு அவர்கள் செவி கொடுப்பார்களா? இந்த மகத்தான செய்தி அது அவனுடைய இருதயத்தில் கொடுந்துவிட்டு எரிந்தால் அவன் தெருக்களில் நடந்து செல்ல முடிந்தால் ஜனங்கள், ஸ்திரீகள் தங்களை மீண்டும் அழகாக உடை உடுத்திக் கொண்டு, புருஷர்கள் மதுபான கடைகளையும் பாவம் செய்யும் இடங்களையும் விட்டு இந்த எளிய ஐயப்படாத நபரின் பிரசங்கத்தில் தேவனிடம் திரும்புவீர்களா? அவனுடைய சிந்தையில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், அல்லது அது என்னுடைய சிந்தையில். அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நான் காணும் போது அவனுடைய சிறிய வழுக்கை தலை வெயிலில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய நரைத்த தாடி அவனுடைய மேலங்கியை சுற்றி தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய கண்கள் குறுகி போய் அவனுடைய இருதயம் துடிக்க அங்கே கீழ் நோக்கியவாறு அந்த நகரத்தை நோக்கி பார்த்தான். அதே சமயத்தில் அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை அவன் கண்டான். எல்லாமே பாவத்தினால் நிறைந்திருந்தது. தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு கடிந்து கொள்ளுதலோடு, அதாவது ராஜாவிலிருந்து தெருவில் உள்ள பிச்சைக்காரன் வரைக்கும் ஒவ்வொரு ஆசாரியனும் பிரசங்கியும் ராஜாவும் வல்லமையுள்ளவனாயும் அரசனாயும் அவன் யாராய் இருந்தாலும் தேவனுடைய சாபத்தை அவர்கள் மேல் சுமத்த வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஓ, அவர்கள் அதை புரிந்து கொள்வார்களா? அவனுக்கு எந்த சிபாரிசும் கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் நம்முடைய இன்றைய சுவிசேஷரிடமிருந்து வித்தியாசமாக வந்தான். ஆசாரியர்களிடத்திலிருந்து அவனுக்கு சிபாரிசு எதுவுமில்லை. அந்த நபர் யார் என்று கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் யாராய் இருந்தான் என்பதை அறிந்திருந்த ஒருவர் இருந்தார். அந்த ஒருவர் தான் அவனை அனுப்பினார். அவன் எங்கிருந்து அனுப்பப்பட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் அவ்வளவுதான் அவனுக்கு தேவையாயிருந்தது. அவனுடைய செய்தியும் எதையும் பொருட்படுத்தாமல் அவ்வாறே செல்ல வேண்டியதாய் இருந்தது. அவன் நகரத்திற்குள்ளாக சென்றபோது அவனை ஆதரிக்க எந்த ஸ்தாபன நற்சான்றிதழ்களையும் அவன் கொண்டிருக்கவில்லை. என் சகோதரர்களே, நான் இந்த குறிப்பிட்ட குழுவிலிருந்து, இந்த மத சம்பந்தமான குழுவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் என்னென்னதை சேர்ந்தவன் என்று கூறும்படியாக ஊழிய சங்கத்திற்கு வரவில்லை. அவன் அதை பெற்றிருக்கவில்லை. அவனிடம் அந்த காரியங்கள் எதுவும் இருக்கவில்லை. அவன் நல்ல ஒரு ஐக்கியத்தில் நின்றான் என்பதை காண்பிக்கும்படியான ஒரு ஐக்கிய அட்டையும் கூட அவனிடத்தில் கொண்டிருக்கவில்லை. அவன் வந்திருந்த தேசத்திலிருந்து வந்துள்ள ஊழியக்காரர்கள் சங்கம் அவனுடைய பிரச்சாரத்திற்காக அவனுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. அவன் அதை குறித்து யாரிடமும் கலந்தாலோசித்தது கூட கிடையாது. அந்த எளிய நபர் ஒரு கடினமான இடத்தில் நின்று கொண்டிருந்தான். ஒரு மனிதன் திரும்பிச் சென்று தன்னுடைய மந்தையை மறுபடியும் எடுத்துக்கொள்ள அது போதுமானதாயிருக்கும். அவன் நினைத்திருப்பானேயானால் அவன் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த மனிதன் மறுபடியும் சிந்திக்கவில்லை. அவன் எந்த நற்சாட்சி பத்திரங்களை குறித்தும் சிந்திக்கவில்லை, அல்லது ஒரு ஐக்கிய அட்டையை குறித்தும் அவன் நினைக்கவில்லை. அவன் ஒரு காரியத்தை குறித்து மாத்திரமே சிந்தித்திருந்தான். அது கர்த்தருடைய வார்த்தையாயிருந்தது. அவன் அங்கு சென்று தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தான். அது மாத்திரமே அவனுக்கு ஒரு பொருட்டாயிருந்தது. அவன் கர்த்தருடைய வார்த்தையுடையவராயிருந்தான். ஆகையால் அவனுக்கு நற்சாட்சி பத்திரங்கள் அல்லது எந்த சிபாரிசும் அல்லது எந்த ஒத்துழைப்பும் தேவையில்லை என்று அவன் உணர்ந்தான். அவனுக்கு தேவைப்பட்ட ஒரே காரியம், அவன் தேவனோடு ஒத்துழைத்தலை உடையவனாயிருந்தான். அவ்வளவுதான் அதற்கு தேவைப்பட்டது. அவன் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்த வரைக்கும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணியது? அவனுடைய செய்தி தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை அவன் அறிந்திருந்த போது தேவன் அந்த செய்தியை ரூபகாரப்படுத்துவார். அவர் செய்ய வேண்டியதாயிருந்தது. அவன் செய்தியை கொண்டு வந்த போது அங்கே இருந்த எல்லா ஆசாரியர்களும் பிரசங்கிமார்களும் அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்து மனம் திரும்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்தின் நிலைமையையும் ஒழுக்க சீர்கேட்டையும் கண்டிருப்பார்கள் என்று தென்பட்டது. ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்க துவங்கின போது அது அவர்களுக்கு அந்நியமாயிருந்தது. அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அது இன்றைக்கு அதை குறித்த ஒரு மிக சிறந்த காட்சியாய் உள்ளது. கர்த்தருடைய செய்தி அந்நியமாய் உள்ளது. சபைக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஜனங்கள் எழும்பி அந்நிய பாஷைகளில் ஒரு செய்தியை கொடுப்பதை அவர்கள் கேட்டு அதை கர்த்தர் முறைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கப் போகிறது என்று கூறி ஜனங்கள் தங்களுடைய தலையை திருப்பிக் கொண்டு நடந்து செல்கின்றனர். ஜனங்கள் பைத்தியம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் யாரோ ஒருவர் ஆவியில் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பதை அல்லது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொடுப்பதை கண்டு ஏன் இன்றைக்கு சபை உலகத்தில் உள்ள ஜனங்கள் அந்த நபர் தங்களுடைய சிந்தையை இழந்து விட்டதாக நினைக்கின்றனர். அது அவர்களுக்கு அதிகமாய் உள்ளது. ஏனென்றால் அவர்கள் அந்நாளில் சமாரியாவில் இருந்தது போலவே இன்றைக்கும் ஏறக்குறைய அதே நிலையில் உள்ளனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேசங்கள் அல்லது தேவனுடைய சபை எப்பொழுதுமே அந்த நிலைமைக்கு வரும்போது தேவனால் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப முடிந்தது. நிச்சயமாக அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே அதை மறந்துவிட்டனர். அவர்கள் தங்களுடைய சில பள்ளிகளில் இருந்து வேத பண்டிதர் ஆமோஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் இருக்கிறானா அல்லது இல்லையா என்று பார்க்கவும், தங்களுடைய புத்தகங்களினூடாக ஆராய்ந்து பார்க்கவும் முடியுமா என்பதை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் ஆபிரகாமின் தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை அல்லது அவருடைய வார்த்தையை கொண்டு வர தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ண வல்லவராய் இருந்தார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதே தேவனால் அங்கு இருந்தது போலவே இன்றிரவும் இருக்க முடியும். அது நிச்சயமாகவே ஜனங்களுக்கு தவறான புரிந்து கொள்ளுதலாயிருக்கும். அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு வரும்படி மனிதர்களை அபிஷேகித்து மனிதர்களை எழுப்ப முடியும். அவரால் ஒரு மனிதனுக்குள் வார்த்தையை வைத்து அவனை எழுப்பி தேவனை அவருடைய வார்த்தையில் ஏற்றுக்கொள்ள பயப்படாமல் தன்னை தேவனுக்கு சமர்ப்பித்து தன்னை தாழ்த்தும் அந்த நபரால் அவர் தேவன் என்று நிரூபிக்க முடியும். அவரால் அதை செய்ய முடியும். அவர் அதை செய்வார். அவர் செய்வதாக வாக்கு பண்ணினார். உண்மையாகவே அவருடைய வார்த்தைகள் அந்த நாளில் அவர்களுக்கு உபகாரப்படுத்தப்பட்டன. காரணம், அதே சந்ததி இருந்த போதே ஆமோஸ் தீர்க்க தரிசன உரைத்த யாவும் நிறைவேறினது. நான் இன்றைக்கு எதிர்பார்ப்பதோ, இப்பொழுது ஆமோஸ் நம்மிடம் வந்தால் நாம் அவரை இன்றைக்கு ஏற்றுக் கொள்வோமா? ஃபீனிக்ஸ் ஆமோஸை ஏற்றுக் கொள்ளுமா? எங்கே மலையின் குறுக்கே எங்காவது அல்லது நாட்டின் ஏதோ ஒரு பாகத்தில் இருந்து கீழே இருந்தால் கரடுமுரடான ஆடைகளை அணிந்த ஒரு மனிதன் இங்கு நடந்து வந்து ஊழியக்காரர்களை ஒழுங்குபடுத்தும்படி அழைக்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன் என்று கூறினால் நாம் அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. முதல் காரியமாக நாம் அவனிடம் நீங்கள் எந்த குழுவை சார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்போம். அவன் திரும்பி பரலோக குழு என்று கூறினால் என்னவாகும்? அது நமக்கு அந்நியமாய் இருக்கும் என்றே நான் பயப்படுகிறேன். ஆனால் அப்பொழுது அந்த விதமாகவே அது இருந்தது. ஆமோஸ் காட்சியில் தோன்றினால் அது ஒருவேளை இன்றைக்கும் அதே விதமாக இருக்கலாம். நான் கூறினது நிமித்தமாக நாம் அவனை இங்கே ஒரு சில நிமிடங்கள் அவனை இங்கே கொண்டு செல்வோமாக. அவன் என்ன செய்வான் என்று நாம் நினைக்கிறோம் என்பதையும் பார்க்கிறோம். அவன் என்ன செய்வான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் நம்முடைய முழு அமைப்போடும் இணங்க மாட்டான் என்று நான் நம்புகிறேன். ஆம் ஐயா, அவன் நம்முடைய ஸ்தாபன உபதேசங்களுடன் இணங்க மாட்டான். அவன் மெத்தோடிஸ்டுகளையும் பாப்டிஸ்டுகளையும் பிரஸ்பிடேரியன்களையும் லூத்தரன்களையும் கத்தோலிக்கரையும் பெந்தேகோஸ்தையினரையும் கண்டனம் செய்வான். அவன் முழு காரியத்தையும் உள்ளே கொண்டு செல்வான். அவன் நிச்சயமாகவே அவ்வாறு செய்வான். அவன் அவர்களுடைய ஸ்தாபன உபதேசங்களுடன் இணங்க மாட்டான். அவன் வார்த்தையின் அடிப்படை அஸ்திபாரத்திற்கு நேராக சென்று வார்த்தையின் பேரில் துவங்குவான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவான். ஏன் பீனிக்ஸ் அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? லூயிவில் அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நியூயார்க், பாஸ்டன், மாசூசெட்ஸ் அல்லது அது எங்கிருந்தாலும் கலிபோர்னியாவும் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை ஐயா. அவர்கள் அந்த எளிய நபரை அவர்களால் முடிந்த அளவு துரிதமாக சிறைச்சாலையில் அங்கே அடைத்து விடுவார்கள். நிச்சயமாக அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் அதை நிச்சயமாகவே செய்வார்கள். அவன் வார்த்தைக்கு திரும்பி சென்றால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு குழுவும் அவனோடு இணங்காதிருக்கும். அவனோடு ஒருவரும் ஒத்துப்போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையோடு இணங்காதபடிக்கு தங்களுடைய பாரம்பரியங்களை பற்றிக் கொள்ள வேண்டும். அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால், அவன் அவ்வாறு இருந்திருந்தால் அவன் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்து கொள்ள ஒரு திட்டவட்டமான அடையாளமாக இருப்பான். அவன் வார்த்தையோடு தரித்திருப்பான். காரணம், அங்கேதான் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வந்தது. அவன் என்ன செய்வான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் இந்த சந்ததியை கண்டனம் செய்து முடக்கமிடுவான். அவன் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு முடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளும் பெண்ணையும் கண்டனம் செய்வான். அவன் ஒவ்வொரு ஸ்தாபன பிரசங்கியாரையும் கண்டனம் செய்வான். அவன் நிச்சயமாக அவ்வாறு செய்வான். சிகரெட் புகைப்பவர் ஒவ்வொருவரையும், குட்டைக்கால் சட்டை அல்லது தளர்கால் சட்டைகளை அணியும் ஒவ்வொரு பெண்ணையும் அவன் கண்டனம் செய்வான். அவன் அவைகளை கிடித்தெறிவான். ஏன்? அது வார்த்தைக்கு விரோதமாய் உள்ளது. முற்றிலும் சரி. நாம் அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எந்த வகையிலும் இல்லை. அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவன் சபையின் ஒழுக்கக்கேடுகளை கண்டனம் செய்வான். அவன் அந்த பிரசங்கிமார்களின் முகத்தில் சுருக்கம் எழுந்த அந்த சிறிய விரலை அசைத்து, நீங்கள் உங்களை தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் என்று அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். பிரசங்க பீடத்தில் நின்று உங்களுடைய ஆண்களுக்கு மத்தியில் வாழ்வுணர்ச்சியுடன் கூடிய ஆடைகளை, அதை போன்ற காரியங்களை கொடுத்தும் பெண்களை அனுமதிப்பீர்களா? உங்களுடைய வாலிப ஸ்திரீகளை அந்த விதமாக வளர அனுமதிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய புருஷர் இரண்டு அல்லது மூன்று முறை விவாகம் செய்து கொள்ளவும் சபைகளில் உதவிக்காரர்களாகவும் இருக்க அனுமதிப்பீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்துள்ள நற்சாட்சி பத்திரத்தை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்று நீங்கள் என்னிடம் கூறினால் தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளிவிடலாமா? ஓ என்னே, அவன் அந்த காரியத்தை கண்டனம் முழக்கமிடுவான். ஆமையா, சபையின் ஒழுக்க கேட்டையும் அங்கத்தினர்களின் ஒழுக்க கேட்டையும் அவன் அதை கண்டனம் முழக்கமிடுவான். என்னே, ஒவ்வொரு அங்கத்தினரையும் அவன் நிலைகுலைய செய்வான். மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு வேதபாட கருத்தரங்க உபதேசத்தையும் அவன் துண்டு துண்டாக கிடித்து விடுவான். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த அளவு துரிதமாக அந்த நபரை நகரத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். ஏன்? சங்கம் ஒன்று கூடி நாம் இதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும், அதை கேட்க அங்கே போக வேண்டாம் என்று உங்களுடைய சபையாரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லும். வேண்டாம், இல்லை, நாம் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த வகையிலும் நாம் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அவன் முழக்கமிடுவதை கேளுங்கள். ஓ, நான் அதை இங்கே விரும்புகிறேன். அவன் என்ன கூறினான் என்பதை நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவன், நீங்கள் சேவிப்பதாக உரிமை கோரும் அதே தேவன் உங்களை அழித்து போடுவார் என்றான். இன்றைக்கும் அவன் அதையே கூறுவான். அமெரிக்கர்களாகிய நாம் நம்மை அநேக அற்புதமான காரியங்களில் சுற்றி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய கட்டிடங்களிலும் நம்முடைய ஸ்தாபனங்களிலும் பெரிய அங்கத்தினர்களை உடையவர்களாகவும் இருக்கிறோம். மற்றும் இந்த அருமையான எல்லா புகழையும் அமைதியாக இருக்க பயிற்சி பெற்ற பயிற்றுவிக்கப்பட்ட வேதபாட கருத்தரங்கு ஊழியக்காரர்கள் அதை பற்றி எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் சபையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். நிச்சயமாக அவன் அந்த காரியத்தை முழங்கி சின்னாபின்னமாக்குவான். ஏனென்றால் அது வார்த்தைக்கு விரோதமாய் உள்ளது. நிச்சயமாக அவ்வாறு இருக்கும். நாம் ஊழியம் செய்கிறதாக உரிமை கோருகிற அதே தேவனின் நாட்களில் ஒன்றில் எந்த காரியத்தை சுட்டடிப்பான். அவன் அதை முழங்கி சின்னாபின்னமாக்குவான். ஆமோ இன்றைக்கு இங்கு இருந்தால் அவன் தன்னுடைய வார்த்தைகளை மாற்ற மாட்டான். வார்த்தைக்கு திரும்பி தரித்திருங்கள். ஓ என்ன, அவன் அங்கே அவர்களிடத்தில் தேவன் உங்களில் அன்பு கூர்ந்தார், அவர் உங்களை கொண்டு வந்தார், அவர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக ஆக்கினார் என்றான். ஒருமுறை பெந்தேகோஸ்தே சபையில் அவன் பேசுவதை நான் கேட்க விரும்புகிறேன். அவன் ஆமோஸ் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் சிறிது நேரம் என்னை கடிந்துரைக்காமல் இருக்கலாம், புரிகிறதா? அவன் அவர்களிடம் கூறுவான், அவன் மறைக்க மாட்டான். அவன் தன்னால் இயன்றவரை அதை முழக்கமிட்டு அவர்கள் வார்த்தையில் எங்கே தவறிவிட்டனர் என்பதை அவர்களிடம் கூறுவான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் உண்டாக்கப்பட்ட இந்த பிணவரைகளில் இருந்து உங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தாரே, 50 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் கட்டப்பட்டிருந்த இந்த முறைமைகளில் இருந்து வெளிவந்து உலகத்தை அவற்றுக்குள் கொண்டு சென்றனர். தேவன் தம்முடைய இரக்கத்தை அனுப்பி சபையிலிருந்து பாவத்தில் இருந்தும் மற்ற காரியங்களில் இருந்தும் உங்களை வெளியே அழைத்தார். இப்பொழுது நீங்கள் சமாரியா செய்ததைப் போல திரும்பி போய்விட்டீர்கள். அதாவது தேவன் அவர்களை அந்த தேசங்களில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் திரும்பி அந்த தேசத்தோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அந்த பெரிய ஸ்தாபன சபைகளோடு போட்டி போட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெரிய பள்ளிகளை கட்டிக் கொண்டிருக்கிறோம். என்ன, நமக்கு பெரிய பள்ளிகள் தேவையில்லை. சரிதான், அதற்கு எதிராக நான் ஒன்றும் கூற வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ஸ்தாபகரை அல்லது அவருடைய காலத்தில் புறப்பட்டு செல்லும் ஒரு தலைவரை எடுத்துக் கொள்ளும் போது பாருங்கள், அவன் தன்னுடைய நாளில் நன்மையே செய்வான். ஆனால் அவன் போய்விட்ட உடனே அப்பொழுது அவர்கள் அவருடைய ஊழியத்தின் மேல் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவார்கள். அதன் பின்னர் அவர்கள் ஒரு கூட்ட சிறு ரிக்கிகளையும் எல்விஸ்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் அவர்கள் அந்த காரியத்தை தங்களுக்கு ஏற்றவாறு திரித்துக் கொள்கின்றனர். அதன் பின்னர் இந்த மற்றொருவன் மேலே வந்து அவன் வேறு ஏதோ ஒரு காரியத்தை விட்டுவிட்டுகிறான். ஏனென்றால் அவன் எங்கோ ஹார்வர்டில் அல்லது ஏதோ ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு சிறந்த அறிவாற்றல் கொண்ட மாணாக்கராக இருக்கிறான். முதலாவதாக அவர்கள் இதை புகுத்தி இதை வெளியே எடுத்து இது அது அதை பொருட்படுத்தவில்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் மீண்டும் அதே பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறீர்கள். ஆம், ஆமோஸ் இருப்பானேயானால் அவன் அந்த காரியத்தை நேராக பூமியிலே முழங்குவான். எத்தனை சபைகள் அவனுடன் ஒத்துழைக்க முடியும் என்பதன் பேரில் அவன் ஒருபோதும் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யவில்லை. அவன் தன்னுடைய சபையை ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தின் பேரிலோ அல்லது சபையின் உட்குழுவினர் பாகங்களின் பேரிலோ ஒருபோதும் உருவாக்க மாட்டான். அவன் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் தொடர் பிரச்சாரத்தை உருவாக்குவான். தேவன் எப்பொழுதும் செய்தது போலவே அவனுக்கு ஆதரவளிப்பு அது சரியென்று நிரூபிப்பார். அவன் தொல்லை உள்ளது, உங்களுடைய சபையில் கொந்தளிப்புகள் உள்ளன என்றான். இன்றைக்கு அவன் என்ன கூறுவான்? தேவனுடைய வார்த்தை இங்கே நமக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் என்ன கூறுவான்? 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நன்றாய் ஜீவிக்க முயற்சிக்கிறவர்களை பகைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்பிய அந்த தீர்க்கதரிசனத்தை புறக்கணிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் அது இந்நாளில் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி இருக்கிறது என்று கூறுவான். எப்படி சபையானது சம்பிரதாயமானதாக இருக்கும் என்றும் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்று அவன் அந்த தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நினைவிற்கு கொண்டு வருவான். ஆமோஸ் காட்சியில் உயிர்த்தெழுந்தால் இந்நாளில் தேவன் என்ன செய்வதாக கூறினாரோ அதை அவன் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருவான். அது மாத்திரமல்ல, ஆனால் தேவன் இந்த நாளில் செய்வதாக வாக்களித்திருந்ததை ஆமோஸ் மூலம் நிரூபிப்பார். நிச்சயமாக அவர் அவ்வாறு செய்வார். அந்நாளில் அவர் அதை செய்வார். அவர் எப்பொழுதுமே அதை செய்திருக்கிறார். நிச்சயமாக ஆமோஸ் காட்சியில் எழுந்திருந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்பொழுது எப்படி அந்த தேவபக்தியின் ரூபம் அங்கே பாடற் குழுக்களில் மற்றும் சுற்றி நின்று பெரிய நீண்ட அங்கே அணிந்த பாடகர் குழுக்கள் மற்றும் மேலும் தேவதூதர்களைப் போல பாடுகின்றனர். அடுத்த இரவு பிசாசுகளைப் போல நடனமாடுவார்கள். அது உண்மை, பார்த்தீர்களா? அது முற்றிலும் உண்மை. சிலர் பெரிய நீண்ட அங்கிகளை அணிந்து அதை போன்ற அழகான தோற்றத்துடன் ஒருவிதமான தூதனை போன்று காணப்படுகின்றனர். அங்கே எழும்பி நின்று எந்த பொல்லாத ஆவியையும் போல வார்த்தையை மறுதளிக்கின்றனர். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் ஏன் உங்களை சபையை விட்டு துரத்தி விடுவார்கள்? பார்த்தீர்களா? ஏன் அவர் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த சபைகளில் நின்று தங்களுடைய அங்கத்தினர்களை அனுமதித்து அடித்தளத்தில் நெளிந்து வளைந்து சுழன்று உருண்டு ஆடுகின்றனர். நம்முடைய YMCAக்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த சி என்பது எதை குறிக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். அவைகளுக்குள்ளாக நடந்து செல்லும் போது கர்த்தருடைய நாமத்தை தவிர வேறொன்றையும் உங்களால் கேட்க முடியாது. அதுதான் வாலிப புருஷருடைய சபிக்கும் சங்கமா. அண்மையில் நான் எதிரே இருந்த ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். அந்த சிறு பெண் பிள்ளைகள் அங்கே தரையில் இருப்பதை காண்பது ஒரு அவமானமாயிருந்தது. ஏறக்குறைய 9 மணி வரைக்கும் அவர்களுடைய கால்களை உடைத்துக் கொள்ள முயற்சித்து முறுக்கிக் கொண்டிருந்தனர். அது உண்மை. அவர்கள் யாவரும் ஒரு சபையின் அங்கத்தினர்கள். பாடற் குழுக்களில் பாடி ஞாயிறு பள்ளியை கற்பித்தனர். அது சிறு பிள்ளைகளுக்கு தரையில் கற்பிக்கிற பிசாசை என்று வேறொன்றுமில்லை. மதம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முறைமை உருவாக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அந்த காரியத்தை நகரத்தின் சுவையில் அது தோன்றின இடத்திலேயே வெடிக்க செய்வான். நிச்சயமாகவே உண்மையாயுள்ளது. ஆமோஸ் மேடையின் மேல் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கூந்தலை கத்தரித்துக் கொண்ட ஒரு கூட்ட ஸ்திரீகளை பார்த்து அதை கண்டிக்க மாட்டானா? அவன் ஏசாயா 5 அதிகாரத்தையும் 14 அதிகாரத்தையும் மேற்கோள் காட்ட மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மேலும் ஓ, அவன் அதன் பேரில் கொந்தளிக்க மாட்டானா? நிச்சயமாக அவன் அவ்வாறு செய்வான். தெருக்களில் நடந்து சென்று இந்த சிறிய ஆடைகளை அறிந்துள்ள ஸ்திரீகளை பார்ப்பான். தோற்றத்தில் ஆண்களை போன்று காணப்படும் தோல் கிட்டத்தட்ட வெளிப்புறத்தில் காணப்படும் அளவிற்கு இறுக்கமாக அணிந்து கீழே சென்று நெளிந்து மெல்ல மெல்ல அந்த விதமாக நடந்து தங்களை ஓசையோடு காண்பிக்கிறார்கள். ஒரு தேவனுடைய மனிதன் பிரசங்கப்பீடத்தில் நின்று கொண்டு அந்த காரியத்தை கண்டன முழக்கமிட மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பிரசங்கப்பீடத்தில் இருந்து பேசுவது மிகவும் அரிதாகவே உள்ளது. அது பெந்தேகோஸ்தே சபைகளிலும் கூட அவ்வாறு உள்ளது. அது முற்றிலும் உண்மை. அது ஆமோசுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்கவில்லை. சிலர் அவனதை கூறும் ஒருவனாயிருப்பான். அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடியால் அவன் பயப்பட மாட்டான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தால் அது கர்த்தருடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். அவன் சமாரியாவுக்கு வந்தது அவர்களுடைய கவர்ச்சியை நோக்கி பார்க்க அல்ல. அவர்கள் எத்தனை ஸ்தாபனங்களை உடையவர்களாக இருந்தனர் என்றும் எத்தனை அங்கத்தினர்களை உடையவர்களாக இருந்தனர் என்பதையுமே பார்க்க வரவில்லை. அந்த ஒரு இரவு நான் கூறினது போன்று இன்றைக்கு முழு சபையும் எதன் பேரில் கட்டப்பட்டுள்ளது என்றால், சபைகளில் இன்றைக்கு சகோதரர்கள் மத்தியில் உள்ள முக்கியமான காரியம் எண்கள், எண்கள் என்பதாகும். ஒன்று மற்றொன்றை விஞ்ச முயற்சிக்கிறது. எண்கள், தேவர் எண்களை எண்ணுகிறது இல்லை, அவர் குணாதிசயத்தை எண்ணுகிறார். குணாதிசயம் என்பது தேவன் தம்முடைய கரங்களில் பொருத்தக்கூடிய யாரோ ஒருவரை, போதிய அளவு நிலைத்து நிற்கக்கூடிய யாரோ ஒருவரை கண்டறிய விரும்புவதாகும். நாங்கள் தீர்மானங்கள், ஆண்டு முழுவதும் நாங்கள் அநேக தீர்மானங்களை உடையவர்களாக இருந்தோம் என்று கூறினது போலவே அது கற்கள், ஒப்புதல் அறிக்கைகள். ஒரு தேவனுடைய குமாரனாக வெட்டுவதற்கு தேவனுடைய கருக்குள்ள வார்த்தையை கொண்ட ஒரு கல் கொத்தனார் இல்லாத ஒரு கல்லால் என்ன பயன்? அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தியை அவன் சார்ந்திருக்கிற சபையில் அவனை வைக்கலாமா? கற்களை உருட்டுவது கட்டிடத்தை உருவாக்காது. நீங்கள் அவைகளை வெட்டி அவைகளை வடிவமைக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு மனிதர்கள், ஆமோசை போன்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களே தேவை. அது அந்த ஸ்திரீனிடத்திலிருந்து உலகத்தை துண்டித்து அவளை ஒரு தேவனுடைய குமார்த்தியாகும். அந்த உலகத்தை மனிதனிடமிருந்து பிரித்தெடுக்கும். எத்தனை தர்மகர்த்தாக்கள் அவனை வெளியே தூக்கி எறிந்தாலும் அல்லது வேறு எதையுமே பொருட்படுத்தாமல் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் நிற்பான். ஆம், நாம் ஆமோசை இந்த விதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவதாக உரிமை கோருகிற இன்றைய ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்குள் ஆமோஸ் நடந்து செல்லும் போது பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவதாக உரிமை கோருகிற பெந்தேகோஸ்தே சபையில் அப்பொழுதும் அதே காரியத்தை காண்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் வியப்புறுகிறேன். இப்பொழுது நாம் பாப்டிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகள், லுத்தரன்களை குறித்து பேசலாம். ஆனால் அது நம்முடைய சொந்த அழுக்கான வாசலுக்கு வரும்போது அப்பொழுது அதை குறித்து என்ன? தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போய்விட்டதே, எங்கோ ஏதோ தவறு நேர்ந்து விட்டது. அது முற்றிலும் உண்மை. ஆம், அவர்கள் வந்து இந்த வித்தியாசமான எல்லா காரியங்களையும் செய்து தாங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டதாக உரிமை கோருகின்றனர். ஆவியில் நடனமாடலாம், சில சமயங்களில் அந்நிய பாஷைகளில் கூட பேசலாம். நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதை விசுவாசிக்கிறேன். நான் ஆவியில் நடனமாடுவதை விசுவாசிக்கிறேன். நான் சத்தப்படுவதை விசுவாசிக்கிறேன். ஆனால் அதனோடு இன்னும் அநேக காரியங்கள் உள்ளன. அது உண்மை. நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் செய்து வார்த்தையை மறுதளித்தால் அப்பொழுது ஏதோ காரியம் எங்கோ தவறாயுள்ளது. தவறான ஆவியை பெற்றுள்ளீர்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வழிநடத்துகிறதில்லை. இல்லை, அவர் அவ்வாறு செய்வதில்லை. இது மற்றொரு வரவிருக்கும் விருந்து, மற்றொரு பாஸ்டனில் தேநீர் விருந்து என்று கூறுவதற்கு இது ஒரு நேரம் என்று நான் நினைக்கிறேன். சபைக்கு ஒன்று தேவை, அதற்கு உண்மையாகவே ஒரு நல்ல சுத்திகரித்தல் தேவை. ஜோனாஃபார் கடந்த நாட்களில் கத்தோலிக்க சபை அவள் ஒரு பரிசுத்தமான என்பதை அவள் உயிரோடு இருந்த போது அறிய தவறியது. ஏனென்றால் அவள் தரிசனங்களை கண்டாள், சொப்பனங்களுக்கு அர்த்தமுறைக்க முடிந்தது. ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரீ, தேவன் அந்த சிறு பெண்மணியை உபயோகித்தார். அவள் ஒரு சூனியக்காரி என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவளை ஒரு சூனியக்காரி என்று கருதி ஒரு கழுமரத்தில் கட்டி எரித்தனர். நீங்கள் அதை அறிவீர்கள். கத்தோலிக்க குருமார்களே அதை செய்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்ற போது அவள் ஒரு பரிசுத்தவாட்டி என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அதன் பின்னர் அவர்கள் அவளை புனிதர் என்று அறிவிக்கப் போவதாய் இருந்த போது அவர்கள் தவம் செய்ய வேண்டியதாய் இருந்தது. எனவே அவர்கள் அந்த குருமார்களின் பிணங்களை தோண்டி எடுத்து அவைகளை ஆற்றில் போட்டு தவம் செய்தனர். நீங்கள் பாருங்கள், அது கவனிக்கப்படாமல் கடந்து சென்றது. அவர்கள் அதை காண தவறுகின்றனர். அவர்கள் பரிசுத்த பாட்டிக்குடனும் மற்ற எல்லோருடனும் கிட்டத்தட்ட அதே காரியத்தையே செய்தனர். இயேசு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை அலங்கரித்து வெண்மையாக்குகிறீர்கள், அவர்களை அங்கே உள்ளே வைத்தது நீங்கள் தான் என்று சொன்னதில் ஆச்சரியம் இல்லை. அது உண்மை. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு திரும்ப கொண்டு வரும் ஆமோஸ் தான் இன்றைக்கு நமக்கு தேவை, நிச்சயமாகவே தேவை. இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அங்கே நம்முடைய உரிமை குரல்களை ஆதரித்தால் ஒழிய நம்முடைய உரிமை குரல்களும் மற்ற காரியங்களும் ஒன்றையுமே பொருட்படுத்துகிறதில்லை. நம்முடைய ஜீவியம் நம்முடைய உரிமை குரலோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஜோனாஃபார் பிரான்சை ஒரு புரட்சியாளராக வழிநடத்தினார். அவர்களுக்கு ஒரு புரட்சியாளர் தேவையா இருந்தது. சரியாக அதைத்தான் அவர்கள் செய்தனர். அவர்களுக்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்பட்டார், அவள் அதை வழிநடத்தினாள். ஆனால் புரட்சிக்கு பிறகு எங்கே தவறு செய்யப்பட்டது? அவர்கள் எதை குறித்து கலகம் செய்து கொண்டிருந்தார்களோ அதை சரிபடுத்த ஒரு எதிர் புரட்சியாளர் தேவைப்பட்டது. பெந்தேகோஸ்தே சபைதான் இன்றைக்கு வேதாகமத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்று நான் அறிந்துள்ள காரியமாக கூறுகிறேன். அது இல்லை என்றால் நான் வேறொன்றில் இருந்திருப்பேன். அது உண்மை. நான் இங்கே நின்று கொண்டு பெந்தேகோஸ்தே ஜனங்களிடத்திலே பேசி என்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஒரு நம்பிக்கை இருந்தது என்று நான் நினைக்கவில்லை என்றால் சரி, பெந்தேகோஸ்தே சரியே. ஆனால் பெந்தேகோஸ்தேயினர் ஒன்று கூடி நம்முடைய பாரம்பரியங்கள் உடைக்கப்படும் போது அப்பொழுது நமக்கு ஒரு எதிர் புரட்சி தேவைப்படுகிறது. நமக்கு ஒரு எதிர் வருகை தேவை. ஒரு பெந்தேகோஸ்தே உரிமை கோருதல் அல்ல, ஆனால் ஒரு பெந்தேகோஸ்தே சுத்தமான வருகை. தேவன் பரிசுத்தமானவர். அவரால் ஜீவிக்கிறவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அவர் ஒரு பரிசுத்த தேவன். வேதம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க மாட்டான் என்று கூறியுள்ளது. அது உண்மை. அவருடைய ஜீவியம் பரிசுத்தமானது. அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்குமானால் அது உங்களை பரிசுத்தமாக்குகிறது. அது இல்லாமல் நீங்கள் கர்த்தரை காண்பதில்லை. அவள் எங்கே கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று பாருங்கள். அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போன்றே நாமும் இருக்கிறோம். இஸ்ரவேலர் நினைத்தது, அவர்கள் செழித்துக் கொண்டிருந்தால் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நாட்களில் மற்ற பட்டணங்களோடு ஒரு கூட்டணியை உடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு ஒரு கூட்டணி இருந்தது. அரசாங்கம் போதர்களோடும் ஆசாரியர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் ஒரு கூட்டணியை கொண்டிருந்தது. அவர்கள் இது சரி என்று எண்ணினர். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் ஒரு சிறிய நபரை எழுப்பி அவர்களை மீண்டும் கொண்டு வந்தனர். அது உண்மை. அவர்கள் செழித்திருந்த காரணத்தால் அங்குதான் நாம் ஒரு தவறு செய்கிறோம். செழிப்பு என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. அது உண்மை. அது சிறிது கூட இல்லை. செழிப்பு சில சமயங்களில் ஒரு தடையாக இருக்கிறது. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீ சிறு பிள்ளையா இருந்த போது, உன்னிடத்தில் ஒன்றுமில்லாதிருந்த போது, நீ உன் சொந்த ரத்தத்திலே வயலில் கிடத்தப்பட்ட போது உங்களை சுத்தப்படுத்த ஒருவரும் இல்லை. நான் உங்களை உள்ளே அழைத்து சென்றேன். அப்பொழுது நீங்கள் எனக்கு சேவை செய்தீர்கள். ஆனால் நீ போதிய வயதை அடைந்த போது நீ சுகமடைந்து சுய பாதுகாப்பை அடைந்து விட்டாய், அப்பொழுது நீ என்னை விட்டு விட்டாய் என்றார். அவர்கள் எப்பொழுதுமே அதையே செய்திருக்கிறார்கள். உசியா அன்றொரு காலையிலே வர்த்தக புருஷனுடைய காலை சிற்றுண்டு வேளையில் நான் பேசினது போல, அவன் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான், அவன் கர்த்தரை பற்றி கொண்டான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை பலப்படுத்தின போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு மகத்தான மாதிரியாய் இருந்தான். ஆனால் அவன் பலமடைந்து கட்டி எழுப்பப்பட்ட பிறகு தேசங்கள் அவனுக்கு பயப்பட துவங்கின. அவன் தன்னுடைய மதில் சுவர்களை கட்டி கவர்ச்சியான காரியங்களை செய்ய துவங்கினான். அவன் தன்னை பற்றி அகந்தை கொண்டவனாய் இருந்தான். அவன் எவ்வளவு மகத்தானவனாய் காணப்பட்டான். அதன் பின்னர் அவன் பிரசங்கியின் ஸ்தானத்தை எடுக்க முயன்றான். தேவன் அவனை தொழுநோயால் தாக்க அவன் ஒரு குஷ்டரோகியாக மரித்து போனான். பார்த்தீர்களா? நாம் நம்முடைய இருதயங்களில் ஒருபோதும் மேட்டிமை கொள்ள விரும்புகிறதில்லை. சில சமயங்களில் நம்முடைய ஸ்தாபனங்கள் செடி தோங்குவதை நாம் காணும் போது நாங்கள் பெரிய குழுவாக இருக்கிறோம், நாங்கள் தான் மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே குழுவாக இருக்கிறோம், மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் அதிகம் பெற்றுள்ளோம். அல்லது நீங்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தால் ஒழிய நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது என்று கூற துவங்குகிறோம். அல்லது ஏதோ ஒன்றை கூறுகிறோம். நீங்கள் அந்த விதமாக வரும்போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களை பிரித்துக் கொண்டீர்கள். சரி, நினைவிருக்கட்டும், அந்த போர்வையானது உங்களுடைய சகோதரனுக்காக விரிவடையும் அளவிற்கு அகலமாய் உள்ளது. அது முற்றிலும் உண்மை. அவனை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள். ஓ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும் ஒரு அழைப்பு நமக்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நமது தேசத்திற்கு திரும்ப அழைப்பு தேவைப்படுகிறது. என்னால் முடிந்தால் இந்த இரவுகளில் ஒன்றில் பேசப் போகிறேன். நான் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளேன். நான் எல்லா பிரசங்கிமார்களையும் ஒன்று சேர்க்கும் வரை நான் காத்திருக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இந்த சந்ததியை நான் குற்றச்சாட்டி அதை உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். பார்த்தீர்களா? இப்பொழுது அதை செய்ய நான் எங்காவது வெளியே வைக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் நாம் என்றோ ஒரு நாள் காலையில் போதகர்கள் மாத்திரம் காலை சிற்றுண்டியை அறிந்த முடியுமா என்று நாம் பார்ப்போம். நாம் சரியாக எங்கே நாம் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சரியாக காண்பிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் திரும்பி வர வேண்டும். திரும்பி வருவதை தவிர வேறு வழியே இல்லை. சரி, இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பாருங்கள். நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இருண்ட காலத்தில் நிகழ்ந்த அதே காரியம் சபையையும் அரசாங்கத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. ஐக்கியத்தை இல்லை, உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை பாருங்கள். எல்லா சபைகளும் இந்த உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் செல்ல இது தேவனுடைய ஒருத்துவம் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஏனென்றால் எல்லா சபைகளும் ஐக்கிய சகோதரர்களும் அடிப்படை சபைகளின் மனிதர்களும் இந்த மகத்தான ஒரு பெரிய ஸ்தாபனத்திற்குள் செல்கின்றன. அது தேவனுடைய வார்த்தையை அறியாத காரணத்தினால் உண்டானது. அந்த காரியம் சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசி கூறினார். அவர்கள் மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவார்கள். அது பேசும் வல்லமை உள்ளதாக இருக்கும். ஓ, ஆமோஸ் இரவு எங்கே பிரசங்கப்பிடத்தில் நின்று அவன் பீனிக்ஸில் இருந்தால் அந்த காரியத்தை குறித்து கூக்குரலிட தவறிவிடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் சகோதரர்களாகிய நமக்கு விரோதமாக இருக்கிறான் என்பது அல்ல. ஆனால் அவன் வார்த்தையிலிருந்து நம்மை தூரம் இழுக்கும் முறைமைக்கு எதிராக இருப்பான். அவன் அதைத்தான் செய்வான். அந்த மனிதர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து நடக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வேதம் இங்கே ஆமோசில் கூறியுள்ளது. கர்த்தர் ஜனங்களிடத்தில் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி ஒருமித்து நடக்க முடியும் என்று கூறுங்கள் என்று கேட்டார். இப்பொழுது அங்கே அவர்களின் பாதி பேர், அதற்கும் அதிகமானவர்கள் 85% அல்லது 95% மேலானவர்கள் கன்னிப்பிறப்பை மறுக்கும் போது நாம் எப்படி நம்முடைய பந்தேகோஸ்தே குழுக்களை எடுத்துக்கொண்டு உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் செல்லப் போகிறோம்? அவர்கள் மறுக்கின்றனர். அவர்களில் 99% தெய்வீக சுகபலித்தலை மறுதளிக்கின்றனர் என்று நான் யூகிக்கிறேன். அவர்கள் வேதாகமத்தின் கொள்கைகளை மறுதளிக்கின்றனர். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை மறுதளிக்கின்றனர். நாம் எப்படி அவர்களோடு ஒரு ஐக்கியத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளப் போகிறோம்? நாம் எப்படி அவர்களோடு ஒன்றாக இருக்கப் போகிறோம்? நாம் அவர்களோடு உடன்படாமல் எப்படி அவர்களோடு நடக்கப் போகிறோம்? நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? நீங்கள் கொண்டுள்ள மகத்தான சுவிசேஷ நம்பிக்கையை நீங்கள் மறுதளிக்க வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படை நியமங்களோடு நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு தனிப்பட்ட நபரை அழைக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபராக அவருடைய வார்த்தையோடு தரித்திருந்து அவரோடு தரித்திருக்கும்படி அவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சொந்த கோட்பாடுகள், அவர்களுடைய சொந்த உலக ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது தேவனால் எப்படி அவர்களோடு நடக்க முடியும்? ஒரு கோட்பாடு ஒரு கூட்ட மனிதர்களின் ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வார்த்தை அவர்ணமாய் இருப்பதை மறுதளிக்கும் போது அப்பொழுது நீங்கள் தேவனை உங்களிடத்தில் இருந்து திருப்புகிறீர்கள். தேவன் பரிசுத்தமானவர். தேவன் அவர் தம்முடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்த அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. வார்த்தை அங்கே இல்லாதிருக்கும்போது அவர் எப்படி வார்த்தையை ரூபகாரப்படுத்த முடியும்? அந்த காரணத்தினால் தான் நாம் பிள்ளைகளுக்கு பதிலாக அங்கத்தினர்களே உடையவர்களாக இருக்கிறோம். அது நாம் கோட்பாடுகளை உடையவர்களாக இருக்கிறோம். எல்லோராலும் முடியும். உலகம் ஒரு சிறந்த மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை அனுமதிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கிறிஸ்தவ ஊழியத்தை பற்றிக் கொண்டு அவர்கள் விரும்புகிற எந்த விதத்திலும் ஜீவிக்கிறார்கள். ஸ்திரீகள் ஹாலிவுட்டை போல் நடந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளனர் என்று இன்னமும் பராமரித்து வருகின்றனர். பிரசங்கிமார்கள் மிகப்பெரிய சபையை கட்ட விரும்புகிறார்கள். இந்த எல்லா காரியங்களையும் செய்ய விரும்புகிறார்கள். மேலும் பலமுறை திருமணம் செய்து கொண்ட உதவிக்காரர்களை உடையவர்களாக இருக்கின்றனர். மேலும் மேலும் அவர்கள் இந்த அற்பத்தனமான காரியங்களை செய்து இந்த ஆடைகளை அணிய முடியும். அவர்கள் அதை பெண்களின் விடுதலை என்று அழைக்கிறார்கள். ஆமோஸ் அதற்காக அமைதியாக இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, உண்மையாகவே அவன் விரும்ப மாட்டான். ஆமோஸ் அமைதியாக நின்று அங்குள்ள தலைமை பீடங்களையும் பேராயர்களையும் சந்தித்து, சகோதரர்களே, நீங்கள் ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுவான் என்று நினைக்கிறீர்களா? அவன், நீங்கள் ஒரு கூட்ட துரோகிகளே, நீங்கள் ஏமாற்றுக்காரர்களே, நீங்கள் விசுவாசத்தை மறுதளிப்பவர்களே என்று கூறுவான். அந்த நாளிலே அந்த 400 எபிரேய தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்களுக்கு முன்பாக மிகாயா கூறின அதே காரியத்தை அவன் கூறுவான். அவர்கள் எண்ணிக்கையில் திரளான கூட்டமும் பாதுகாப்பும் உண்டு என்றனர். நீங்கள் அந்த வேதவாக்கியத்தை எங்கே பொருத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது. நான் யூதாஸ் போய் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான், நீ போய் அதே காரியத்தை செய்வாய் என்று கூற முடியும், அது அங்கே பொருந்தாது. ஆலோசனைக்காரன் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்பது பொருந்தாது. அப்படியானால் கத்தோலிக்க சபை உங்கள் எல்லோர் மேலும் அதை கொண்டுள்ளது. தேவனுடைய வார்த்தையில் பாதுகாப்பு உண்டு. வேதம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று கூறியுள்ளது. எனக்கு தெரிந்த ஒரே பாதுகாப்பான இடம் அதுதான். தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே அதை விசுவாசித்தனர். ஆபிரகாம் மரித்த போல், யோபு மரித்த போல், அவன் தன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தன்னுடைய கல்லறையில் வைத்தான். ஆபிரகாம் மரித்த போல் அவன் யோபுவிற்கு அருகில் அதே இடத்தில் ஒரு இடத்தை வாங்கினான். அவன் என்ன செய்தான்? அவன் அந்த தீர்க்கதரிசியை கவனித்தான். அது ஒரு தேவனுடைய மனிதன் என்பதை அவன் அறிந்திருந்தான். மேலும் அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்றான். ஆம், ஆபிரகாம் அதை அறிந்திருந்தான். அவன் சாராளை அங்கே அடக்கம் பண்ணினான். அவன் ஒரு நிலத்தை வாங்கி அடக்கம் பண்ணினான். அவன் தாமே அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு அவன் மறித்த போது அவன் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு எகிப்தில் மறித்து போனான். ஆனால் அவன் மறிப்பதற்கு முன்பு அவன் தன்னுடைய தீர்க்கதரிசி குமாரனாகிய யோசேப்பை அழைத்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்றும், ஆவிக்குரிய மனிதன் என்றும், சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் செய்தவனாகவும் தரிசனங்களை கண்டவனாகவும் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன், ஏன் தீர்க்கதரிசி குமாரனாகிய யோசேப்பே, இங்கே வா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என்னை தொட்ட இந்த இடுப்பின் மேல் உன்னுடைய கரத்தை வைத்து என் பெயரை எத்தன் என்பதிலிருந்து தேவனோடு இளவரசன் என்று மாற்றினார். என்னை இங்கே எகிப்தில் அடக்கம் பண்ண மாட்டாய் என்று தேவன் பேரில் ஆணையிட்டு கூறுகின்றான். ஏன்? ஏன்? அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணியது? இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு தெருக்களில் உள்ளவர்களை சபையில் சேர்த்துக் கொள்ள செய்கிறோம். நீங்கள் சில சமயங்களில் அவனை தெருவில் இருந்ததை காட்டிலும் இருமடங்கு நரகத்தின் பிள்ளையாக்குகிறீர்கள். அது உண்மை. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. யோசேப்பு அவன் மறித்த போது அவன் ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று கூறினதாக குறிப்பிட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன், தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திப்பார், என் எலும்புகளை இங்கே வைக்காமல் அவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்றான். ஏய், உயிர் தேடுதலின் முதற்பலன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து வெளிவரும் என்பதை அவர் அறிந்திருந்தான். அது சரியாகத்தான் உள்ளது. இயேசு அவர் மரித்து ஈஸ்டர் காலையில் எழுந்தபோது வேதம் பூமியின் தூளிலே நித்திரடைந்த பரிசுத்தவான்களில் அநேகர் எழுந்து கல்லறைகளை விட்டு வெளியே வந்து அநேகருக்கு தரிசனமானார்கள் என்று கூறியுள்ளது. அது யாராயிருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. ஏன்? அவர்கள் சரியான இடத்தில் இருந்தனர். அந்த காரணத்தினால் தான் அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று நான் கூறுகிறேன். நீங்கள் என்னை இங்கே ஏதோ ஒரு மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது வேறு ஏதோ ஒரு சபையில் அடக்கம் செய்ய வேண்டாம். என்னை இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை தேவன் வரும்போது அவரோடு கொண்டு வருவார். அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நிச்சயமாக அது உண்டு பண்ணுகிறது. யாரோ ஒருவர், நீங்கள் சபையை சேர்ந்து கொள்வதால் என்று கூற அனுமதிக்காதீர்கள். ஆமோஸ் அதற்காக ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டான். அவன், நீங்கள் செழிப்பதாக குறிக்கொண்டிருக்கிற அதே தேவன் என்று கூறுவான். கர்த்தருடைய நாமத்தில் நான் இதை கூறுவேன், இந்த தேசம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அதே தேவன் இந்த தேசத்தை அடித்து போடுவார். அவர் இந்த சபைகளை அடித்து போடுவார். பரலோகத்தின் தேவன் நியாயத்திற்கு தம்முடைய கோபாக்கினையை அனுப்பி சபைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சபைகளை அழித்து போடுவார். நினைவிருக்கட்டும், நீங்கள் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவருமே சபையில் சேர முடியாது. நீங்கள் ஒரு விடுதியில் சேரலாம், நீங்கள் ஒரு சபையில் சேரவில்லை, நீங்கள் ஒரு சபையில் பிறக்கிறீர்கள். பார்க்கிறீர்களா? நீங்கள் மெத்தோடிஸ்ட் விடுதியில், பாப்டிஸ்ட் விடுதியில், கத்தோலிக்க விடுதியில், பெந்தேகோஸ்தே விடுதியில் சேரலாம். ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள் பிறந்திருக்கிறீர்கள். அதைத்தான் அவர் பின்பற்றி வருகிறார். அந்த சபை, எனவே நமக்கு விடுதிகள் உள்ளன, சபைகள் அல்ல. அந்த விடுதியில் யாவரும், மாய்மாலக்காரர்களும் மற்ற யாவரும் கூடலாம். ஆனால் நான் இதை இப்பொழுதே வார்த்தையின்படியே உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் மாய்மாலக்காரன் ஒருவனும் இல்லை. அங்கே பரிசுத்தவான்களை தவிர வேறொன்றும் இல்லை. இப்பொழுது அங்கத்தினர்கள் உங்களை உள்ளே கொண்டு செல்ல முடியும். ஆமோசதை கடிந்துரைக்க மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் அந்த காரியத்தை அதனுடைய அஸ்திவாரத்துக்கு அசைப்பான். அவன் நிச்சயமாக அவ்வாறு செய்வான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்பாக ஒரு அக்னிஸ்தம்பம் இருந்தது. ஒரு அடிக்கப்பட்ட கண்மலை அவர்களை பின்தொடர்ந்தது. அப்பொழுது மோவாப் ஒரு சகோதரனாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலின் பாகமாகவும் கூட இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் அந்த யூத வம்சத்திலிருந்து வந்த ஒரு பாகமாயிருந்தான். ஏனென்றால் அது லோத்தின் குமாரத்தின் மூலம் பிறந்தது. அது மோவாபை வெளியே கொண்டு வந்தது. பிலேயாம் என்னும் ஆசாரியனை பாருங்கள், அங்கே வெளியே வந்து ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதே விதமான பலிகளை செலுத்தி அவனால் முடிந்த அளவு அடிப்படையான வேலை கொண்டிருந்தான். பார்த்தீர்களா, அவன் தன்னுடன் பிரபலமானவர்களையும் உடையவனாயிருந்தான். அவன் ஒரு ராஜாவை உடையவனாயிருந்தான். அவன் எல்லா மகத்தான மனிதர்களையும் பிரபுக்களையும் அன்னையர்களையும் தன்னோடு நின்று கொண்டிருக்க செய்தான். ஆனால் மோசேயோடு ஒருவர் நின்று கொண்டிருந்ததை அவன் காணவில்லை. அவர்தான் ஆமோசோடு நின்றார். இன்றிரவு எங்குள்ள ஒவ்வொரு நபரோடும் நிற்பார். அதாவது தேவனுக்காகவும் நீதிக்காகவும் நிற்பவருக்கு. எவ்வளவுதான் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும், ராஜாக்கள் அங்கிருந்த போதிலும் அதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை அவர்களால் ஒருபோதும் சுவைக்க முடியாது. ஏன்? அது ஜீவிக்கிற ஒரு விட்டு, அது தேவனுடைய வார்த்தையாகும். அது அவருடைய பரிபூரணத்திற்கு வளரும். ஓ, பாளையத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய அடையாளங்கள், அதாவது இஸ்ரவேலர் அங்கே தவறு செய்திருந்தது போன்று காணப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் இஸ்ரவேலருக்காக பாவநிவர்த்தி செய்யப்படுவதையும் காண தவறுகின்றனர். அப்பொழுது பாளையத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருந்தது. தேவன் அவர்களோடு இருந்தார். ஏன்? அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தி மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் மேல் ஒரு அக்னிஸ்தம்பம் தொங்கிக் கொண்டிருந்தது. மோசே அக்னிஸ்தம்பத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை பின்பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் தங்களுடைய பாதையில் இருந்தனர். அவர்களை எதுவுமே தடுத்து நிறுத்த போவதில்லை. ஆமேன். கரத்தில் யாரையாவது அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிந்தால் இன்றைக்கும் அது எளிதாய் மீண்டும் நிகழ முடியாதா? அந்த அக்கிரிஸ்தமம் இன்னமும் உயிரோடு இருக்கிறது. அவர் நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். வார்த்தை இன்னமும் ஜீவிக்கிறது. தேவனே, சத்தியத்தையும் சரியானதையும் நிலைநிறுத்த எந்த காரியங்களை அசைக்கக்கூடிய ஒரு ஆமோசை எங்களுக்கு அனுப்பும். நீங்களோ அவருக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். நல்லது, தேவன் முன்குறித்திருந்த அனைவரையும் அழைக்கும் அளவிற்கு அவன் ஒரு பலன்களை உடையவனாய் இருப்பான். அந்த விதமாகத்தான் அவன் பெறுவான். பிதாவானவர் என கொடுக்கிற யாவும் வரும். ஆம், மிகாயா ஆகாபுக்கு முன்பாக இருந்தான். ஆகாப் அவனை வெறுத்தான். எல்லா ஊழியக்காரர்களும் அவருக்கு எதிராக இருந்தனர். அவர்கள் யாவரும் கூட ஏவப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய ஆவியின் ஏவுதல் வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை. ஒருவேளை ஆமோஸ் அதே காரியத்தை தான் செய்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஆசாரியர்கள் தெருவில் நடந்து சென்ற போது, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், என்ன உன்னுடைய நற்சாட்சி பத்திரங்களை எனக்கு காண்பி. நீ எந்த பள்ளியிலிருந்து வந்தாய்? நீ எந்த வம்சத்திலிருந்து வந்தாய்? நீ ஒரு உன்னை ஆசாரியனாக்கியது யார் என்று கேட்டார்கள். அவன் தேவன் என்னை நியமித்தார் என்று கூறுவான். நீ எந்த பள்ளியிலிருந்து வந்தாய்? யெகோவா தேவன் நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருக்கிறேன். அவர்கள் அவனுக்கு செவி கொடுப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் அந்த நபரை கேட்க விரும்பவில்லை. நிச்சயமாக இல்லை, அவர்கள் விரும்பவில்லை. மேலும் அதே சமயத்தில் அந்த மனிதர்களும், நான் ஏவப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், நான் இங்குள்ள பரிசேயர்களின் மகத்தான சபையை சேர்ந்தவன். தேவன் நம்மை எப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பாருங்கள். நாம் பொன் பலிவீடங்களை உள்ளே கட்டுகிறோம். நாம் ஆலயங்களை கட்டுகிறோம். நாம் இந்த எல்லா காரியங்களையும் செய்துள்ளோம். மேலும் எங்களுடைய மிஷினரி காணிக்கை யூதேயா முழுவதிலும் உள்ள மற்ற சபைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் இங்கே இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறோம். எங்களுடைய ஜனங்கள் அதிக தசமாகம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் மிகாயா, ஆமோஸ் அங்கே நின்று நீ சேவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ உரிமை கோருகிற தேவன் உன்னை அழிக்கப் போகிறார் என்றான். அது அந்த விதமாகவே சம்பவித்தது. எப்போது நான் மிஷினரி திட்டங்களை கண்டிக்கவில்லை, நான் பெரிய சபைகளை கண்டிக்கவில்லை. ஆனால் அதை குறித்த தொல்லை என்னவெனில், சிறங்கள் தங்களுடைய கண்களை அதன் மேல் வைத்து வார்த்தையிலிருந்து விலகியிருக்கிறார்கள். மேலும் முடிவிலே அது உங்களை அந்த காரியத்திற்குள்ளாக வழிநடத்தி செல்கிறது. நீங்கள் நழுவி செல்வதை காணலாம். வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், அதிலிருந்து விலகி செல்லாதீர்கள். ஓ, இன்றைக்கு நமக்கு வனாந்தரத்திலிருந்து ஒரு கூக்குரல் தேவை. எப்படி? நிச்சயமாகவே உண்மையாயுள்ளது. நிச்சயமாக மற்ற காரணங்கள், ஜனங்கள் சிந்திக்கிறார்கள், அவர்கள் சிந்திக்க விரும்புகிறார்கள். அதுவே பெற்ற முதல் காரியம். அதுதான் மாறுட வர்க்கத்தின் ஐக்கியத்தை இழந்துவிட்டது. வார்த்தை அவிதமாக இருப்பதற்கு எதிராக சாத்தான் யோசனை செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினான். அது மிகவும் தர்க்க ரீதியாக துணிக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையால் அவர்களை உள்ளே தடுப்புகளால் சூழப்பட்டிருந்த போது சாத்தான் ஏவாளிடம் என்ன சொல்லியிருப்பான் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் தம்முடைய ஜனங்களை சத்ருநிலத்திலிருந்து பலப்படுத்த அவர்களுக்கு அளித்த ஒரே காரியம் வார்த்தை மாத்திரமே ஆகும். அவர் நமக்கு ஒரு கோட்பாட்டை ஒருபோதும் அளிக்கவில்லை. அவர் அவருடைய வார்த்தையை தவிர வேறொன்றையும் நமக்கு ஒருபோதும் அளிக்கவில்லை. அவ்வளவுதான். தேவன் முடிவற்றவர், சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர். அவரால் மாற முடியாது. அவருடைய முதல் திட்டம் பரிபூர்ணமாய் உள்ளது. அவர் அதை ஒருபோதும் மாற்ற வேண்டியதில்லை. அவருடைய முதல் தீர்மானம், மனிதன் பாவம் செய்து அவனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த பெரிய பிளவை கடந்து தன்னால் திரும்பி வர முடியாத நிலையில் இருந்த போது தேவன் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் ஒரு பதிலியை ஏற்றுக்கொண்டார். இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஒரு தேவனால் மாத்திரமே அதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவர் ஒரு பதிலியை ஏற்றுக்கொண்டார். அந்த பதிலி ரத்தமாயிருந்தது. அந்த இடத்தில் மாத்திரமே தேவன் மீண்டும் தேவனோடு ஐக்கியத்தில் வர முடியும். அது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மாத்திரமே ஆகும். மனிதனால் ரத்தத்தின் மூலம் மாத்திரமே தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும் என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. அங்கேதான் அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறான். எப்பொழுது ஏவாள் தடைகளை போட்டுவிட்டான், ஏவாள் யோசிக்க துவங்கினாள். சாத்தான் இந்த விதமாக, இப்பொழுது நீ, உனக்கு தெரியாது, நீ இன்னும் பள்ளி படிப்பை பெறவில்லை, நான் இங்குள்ள வேதபாட கருத்தரங்கில் பேராசிரியராக இருக்கிறேன் என்றான். அவனுடைய சொந்த, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நாம் அங்கே சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவன் மிகவும் நல்லவர் என்று நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்று நாம் நம்முடைய வேதபாட கருத்தரங்கில் கற்றுக்கொண்டோம். அவர் அங்கு எழுதின எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அதை எதிர்பார்க்கவில்லை என்று கூறினான். ஆம், ஆனால் அவள், ஆம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் கூறினார் என்றாள். எப்பொழுது அவள் அதில் தரித்திருந்தால் அவள் ஒரு நல்ல பிரசங்கியாய் இருந்திருப்பாள். அந்த காரணத்தினால் தான் அவள் இதற்கு பிரசங்கியாய் இல்லாதபடி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாள். பார்க்கிறீர்களா? அவளை அதிலிருந்து விலக்கி வைத்திருங்கள். ஆமோஸ் அதை குறித்து என்ன கூறுவான்? நான் சுமார் 5 நிமிடங்கள் அவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை ஒலிநடாவில் பதிவு செய்வேன். முழு உலகமும் அதை கேட்கட்டும். அப்பொழுதிலிருந்து நான் அதை குறித்து அமைதியாக இருக்க முடியும். கவனியுங்கள், ஆமையா, அவர் அதை கடிந்து கொள்வான். அவள் என்ன கூறினாள் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது சாத்தான் கூறினான். இப்பொழுது அவனால் அதை ஏவாளோடு செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனால் ஆதாமுடன் அதை செய்ய முடியவில்லை, ஆனால் அவன் ஏவாளோடு அதை செய்தான். எனவே அவன் ஏவாளிடம், இப்பொழுது நீ அதை அறிவாய் என்றான். அவன், உனக்கு தெரியும், நிச்சயமாகவே தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறபடியால் உன்னை புண்படுத்த மாட்டான். தேவனே, நீ நிச்சயமாக மறிக்க மாட்டாய், அவர் ஒரு நல்ல தேவன் என்பதை நீ அறிவாய் என்றான். நாம் இன்றைக்கு அதை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். அவர் ஒரு நல்ல தேவன், ஆனால் அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் நீதி உள்ளவராகவும் கூட இருக்க வேண்டும். அதுதான் அவரை நல்லவராக்குகிறது. அவர் செயல்முறைப்படுத்தப்படாதவர் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். இப்பொழுது தேவன் மிகவும் நல்லவராயிருக்கிறபடியால் உனக்கு அதை செய்ய மாட்டார். அவர் அவ்வாறு துவங்கி, ஏன், நீ ஞானமுள்ளவளாய் இருப்பாய், நீ கல்வியறிவு பெற்றிருப்பாய், நீ புத்திசாலியாகவும் ஞானமுள்ளவளாயும் இருப்பாய், இப்பொழுது நீ அறியாத காரியங்களை நீ அறிந்து கொள்வாய் என்றான். பார்த்தீர்களா? அவள் ஒரு காரியத்தை மாத்திரமே அறிந்திருக்க வேண்டியதா இருந்தது. அது வார்த்தையாயிருந்தது. நாம் ஒரு இளங்கலை பட்டம், மற்றும் ஒரு PhD, மற்றும் ஒரு LLD பட்டம், மற்றும் இந்த மற்ற எல்லா காரியங்களையும் பெற்றிருக்க வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்க முடிந்த மிகவும் எளிமையான பிள்ளையாலும் அதை அறிந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தர்க்க அறிவு, அவர்கள் என்ன பெற்றுக் கொண்டனர், அவர்கள் என்ன பெற்றனர், அங்கேயே அவர்கள் நிலை உலைந்து போனார்கள். சாத்தான் அங்கே மானிட வர்க்கத்தை தோற்கடித்து விட்டார் என்பதை அறிந்திருந்தான். அங்குதான் அவன் அவர்களை தோற்கடித்து வந்தான். அதன் காரணமாகத்தான் ஆமோஸ் வந்தான். ஏனென்றால் புகழும் பிரபலமான கருத்துக்களும் அருமையான மகத்தான தலைவனும் அல்லது ராஜாவும் செழிப்பை கொண்டு வந்திருந்தன. ஜனங்கள் ஏசாவை போல ஒரு பீன் சாகாரத்திற்காக தங்களுடைய ஜீவியங்களை விற்றுவிடுவார்கள். நான் புண்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் நான் உண்மையை கூறவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அண்மையில் ஜனநாயக கட்சியினராகிய நீங்கள் உங்களுடைய பிறப்புரிமையை விற்றுவிட்டீர்கள், அது உண்மை. நான் ஒரு குடியரசு கட்சிக்காரன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் சகோதரனே, என்னே ஒரு அவமானம். அந்த விதமாக வாக்களிக்க ஒரு நேர்மையற்ற எந்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆனால் அமெரிக்கா அதைத்தான் விரும்பியது. அவர்கள் அதை பெற்றுக் கொண்டனர். நீங்கள் விரும்புகிறதை அவர் வழக்கமாகவே உங்களுக்கு அளிக்கிறார். தேவனே, உங்களுடைய வார்த்தையை எனக்கு தாரும், அதுதான் எனக்கு வேண்டும். கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்துக் கொள்வேனாக. ஓ, மற்றவர்கள் யோசிக்கின்றனர். ஆனால் பாருங்கள், ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அவனால் யோசிக்க முடியவில்லை. வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது இல்லை. இன்றைக்கும் வார்த்தையைப் போலவே நீங்கள் அதை வியாக்கியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்கள் ஜீவியத்தில் ரூபகாரப்படுத்துவதன் மூலம் அதை வியாக்கியானிக்கட்டும். அதுதான் கூறப்பட்டது. என்ன, உங்களுக்கு தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி அனனியாவிடம் கூறினான். அவன் அந்த தீர்க்கதரிசி பேசி அவன் கூறுகிறது வெளிப்படும் போது அவன் சரியென்று தீர்க்கதரிசிகள் அறிந்து கொண்டனர் என்றான். ஆமோஸ் இங்கிருந்தால் அவன் என்ன செய்வான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் வார்த்தையோடு தரித்திருப்பான். அதைத்தான் அவன் செய்வான். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய மூல வார்த்தையின் அஸ்திவாரத்திலிருந்து நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் நமக்கு கூறுவான். நாம் முதல் பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் என்று அவன் நமக்கு கூறுவான். பெந்தேகோஸ்தேயினருக்கு அவன் அதைத்தான் கூறுவான். அவர்கள் ஏறக்குறைய 50 வருடங்களாக உங்களை பொருத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் இன்னும் அங்கு வரவே இல்லை என்று கூறலாம். ஓ, அவர் ஸ்தாபன ஆளுமைக்கு என்ன கூறுவான்? பாருங்கள், ஓ, அவன் அதை அளிக்காமல் இருந்தால், கோட்பாடுகளை ஏற்று சபையில் பிறப்பதற்கு பதிலாக சபையில் சேர்ந்து கொண்டதற்காக, அவன் சபைகளை அவர்களுடைய ஒழுக்கக்கேடான செயல்களுக்காக கிழி தெரியவில்லை என்றால், பாருங்கள் சகோதரனே சகோதரியே, நீங்கள் அதற்குள் பிறந்திருந்தால் நீங்கள் வித்தியாசமாக செயல்படுகிறீர்கள். நீங்கள் வார்த்தையோடு நிலைத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அது வார்த்தையை மாத்திரமே போஷிக்கிறது. இயேசு மனுஷர் ரத்தத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வார்த்தையின் ஒரு பாகத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்றார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் அவன் நமக்குள்ளாக இந்த காரியத்தை காண்பான். ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். இப்போது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் முடிக்கப் போகிறேன், ஆனால் என்னால் முடிந்தால் இந்த குறிப்புகளை பதிய செய்ய நான் கூற விரும்புகிறேன். நான் அதை கூறுவேன், பரிசுத்த ஆவியானவர் அதை பதிய செய்ய வேண்டும். நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆமோஸ் இன்றிரவு இங்கு வந்து இந்த மேடையின் மேல் நின்றிருந்தால், அவன் ஃபீனிக்ஸின் தெருக்களில் மேலும் கீழும் நடந்து சென்றிருந்தால், அவன் இன்றைக்கு நமக்குள்ளும் நம்முடைய தேசிய விவகாரத்திலும் நம்முடைய சபை உலகத்திலும் அவன் சமாயாவில் கண்ட அதே காரியத்தை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி ஒழுக்க கேடுகளுக்கு முற்றிலுமாக அடிமைப்படுத்தப்பட்டதை அவன் காண்பான். அவன் மிகவும் மத சம்பந்தமான குழுவை காண்பான். அவர்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர். ஆனால் அவன் ஒரு ஒழுக்கக்கேடான ஒழுக்கக்கேட்டை காண்பான். அவன் ஜனங்களின் மத்தியில் சமுதாயம் மற்றும் ஒழுக்கக்கேடான சீரழிவை காண்பான். அவன் தேசத்தின் மேல் ஒழுக்கக்கேடான சீரழிவை காண்பான். அவன் வார்த்தையிலிருந்து ஒழுக்கக்கேடான சிதைவை காண்பான். அவன் சபையில் விசாரத்தை கண்டிருப்பான். நான் அதை பொருட்படுத்தி கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆம், இரண்டுமே மாம்ச பிரகாரமாகவும் அவன் ஆவிக்குரிய விசாரத்தையும் காண்பான். எப்படியாய் அவர்கள் இங்கே மனிதனுடைய கோட்பாடுகளாக வார்த்தைக்கு பதிலாக அவைகளை ஏற்றுக்கொண்டு அது தேவருக்கு விரோதமாக ஆவிக்குரிய உபச்சாரம் செய்வதாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அவர்ணமாய் கூறுகிறது. அதாவது அவர்கள் இந்த வேசி பாவம் செய்தாள், ஏனெனில் அவள் தன்னுடைய அருவறுப்புகளினால் தன்னுடைய கோபாக்கிரை என்னும் மதுவை பூமியில் பருக பண்ணினாள். ஆம், அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம். அவன் அதை ஒழுக்கக்கேடான சீரழிவை காண்பான். ஆமோஸ் அரசாங்கத்தை குற்றப்படுத்தவில்லை. கவனியுங்கள், ஆமோஸ் தன்னுடைய வேதம் முழுவதிலும் அரசாங்கத்தை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்ததற்காக அவன் ஜனங்களை குற்றம் சாட்டினான். ஓ, என்னால் முடியும். நீங்கள் களைப்புற்றிருக்கிறீர்களா? சரி, அப்படியே ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? உங்களுடைய அரசாங்கத்தை குற்றப்படுத்தாதீர்கள். மணலுக்காக ஜனங்கள் வாக்களிக்கும் போது பாறையின் மேல் அரசாங்கம் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். அநேக சமயங்களில் நான் பிரசங்க பீடத்தில் உள்ள காரியங்களை கூறுகிறேன். என்னுடைய சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், நல்ல மனிதர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவர்களை ஒரு மூலையில் அழைத்து பேசுகிறேன். இந்த காரியங்களை அறிந்துள்ளபடியால் என்னுடைய சகோதரர்களுக்கு அதை கூற வேண்டியது என்னுடைய கடமையாகும். நான் அவர்களிடத்தில் பேசுகிறேன். அவர்கள், சகோதரன் பிரணாம், நீர் கூறுவது சரியென்று நாங்கள் அறிவோம், ஆனால் என்னுடைய சபையானது வெளிநடப்பு செய்யும் என்கிறார்கள். பார்த்தீர்களா? அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். பார்த்தீர்களா? உங்களால் முடியாது, அது ஜனங்கள். இப்பொழுது நான் இங்கே தெருவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் பெண்மணிகளுக்கான பண்டைய நாகரிகமான உயர் குதிகால் சரிகை காலணிகளை விற்றால் என்னவாகும்? இன்றைக்கு ஒரு முழு கடையில் உள்ள தோலை காட்டிலும் அவர்கள் அணிந்துள்ள ஒரு ஜோடி மிக விலையுயர்ந்த தோலை கொண்டதாய் உள்ளது. ஆனால் நான் அவைகளை ஒரு ஜோடி 50 சென்டுகளுக்கு விற்றாலும் நான் பட்டினியாய் மறித்து போவேன். ஏன்? உங்களுக்கு அவைகள் வேண்டாம். நான் இந்த பண்டைய நாகரிகமான மதர் ஹபாட் பாவாடைகளை இன்றைக்கு பெண்களுக்கு விற்றால் அவர்கள் அதை வாங்குவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே இறுக்கமாக அணிந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை விரும்புகின்றனர். அவர்கள் மிகவும் இறுக்கமாக உடுத்த விரும்புகிறார்கள். தெருவில் நடந்து செல்லும் போது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வெவ்வேறு வகையில் வளைந்து நெளிந்து காணப்படும்படி உள்ளே தள்ளி வெளியே தள்ளப்பட்டு பின்னால் உயரமாக இருக்கும் ஒரு ஜோடி குறிங்கால் செருப்புகளை அணிந்து அவர்களுடைய தலை வெளியே ஈட்டியிருக்க விரும்புகின்றனர். நான் அதை நகைச்சுவைக்காக கூறவில்லை. இது கேலி பேசுவதற்கான இடமல்ல. ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு நல்ல கல்வியறிவு இல்லை. அந்த விதமாகத்தான் நான் என்னுடைய வார்த்தையை கூற முடியும். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது அது உண்மையாய் உள்ளது. அவர்கள் அந்த விதமான ஆடைகளை வாங்க மாட்டார்கள். அன்று இரவு மேடையின் மேல் ஒரு சிறிய இந்திய பெண்மணி அங்கே வந்தாள். நான் அவளுடைய சிறிய கரத்தை குலுக்க விரும்பினேன். சகோதரன் குரூமரின் சபையில் அல்லது எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய தாயார் உடுத்தியிருந்தது போன்ற ஒரு ஆடையை அவள் அணிந்திருந்தாள். நான், சரி பெண்மணியே, உன்னுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று எண்ணினேன். அவள் என்னிடத்திற்கு வருவதற்கு முன்பே கர்த்தர் அவளை அங்கேயே சுகமாக்கினார். பார்த்தீர்களா? நான் அமைதியாக இருப்பது நல்லது என்று எண்ணினேன். பார்த்தீர்களா? எப்படியாவது அந்த தருணம் வரும் வரை காத்திருங்கள். பார்த்தீர்களா? அது அங்கிருந்தது. பாருங்கள், நீங்கள் அந்த ஆடைகளை விற்க முடியாது. நீங்கள் அவைகளை ஒரு இந்தியருக்கு விற்கலாம், ஆனால் அவர்களில் அநேகருக்கு விற்க முடியாது. அவர்கள் மற்றவர்களைப் போலவே கிட்டத்தட்ட தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மிக அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் வெளியே வருவதையும், இந்த நவீன வெள்ளை நிற பள்ளி ஆசிரியர்களில் சிலர் உள்ளே வருவதையும், இந்த மற்ற எல்லாமே அர்த்தமற்ற காரியங்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு வெள்ளையர்களின் எதிர்ப்பாளர்களையும் மற்றவர்களையும் போல நீங்கள் முன்பு இருந்திருந்தால் நீங்கள் நலமாக இருந்திருப்பீர்கள். ஆப்பிரிக்காவில் நாம் இங்கே கருப்பு நிறத்தவர் இருந்த போது அவர்கள் என்ன செய்தனர்? அங்கே சென்று அந்த மிஷனரிமார்கள் வாசிக்க எழுத என் கணிதத்தையும் கற்பிக்கின்றனர். ஏன்? அவர்கள் உங்களால் முடிந்ததை விட, கிறிஸ்தவம் அவர்களிடம் கொண்டு வர முடிந்ததை விட தங்களுடைய கோத்திரங்களில் நல்லொழுக்கங்களை குறித்து அதிகம் அறிந்திருக்கிறார்கள். அது உண்மை, அது சரிதான். அந்த ஸ்திரீகளில் எவையேனும் அங்கே சூலு கோத்திரத்தை சேர்ந்திருந்தால் அவள் விவாகம் செய்ய ஒரு குறிப்பிட்ட வயது வரை காத்திருந்தாள். யாரோ ஒருவர் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். அவள் இனிமேல் ஒரு பழங்குடியினர் அல்ல. இல்லையா, அவள் விவாகம் செய்து கொள்ளும் போது அவளுடைய கன்னித்தன்மை சோதிக்கப்படுகிறது. அவள் குற்றவாளி என்று கண்டறியப்பட்டால் அதை செய்த மனிதனை அவள் சொல்ல வேண்டும். அவர்கள் இருவரும் ஒன்றாக கொல்லப்பட்டனர். நாம் அந்த விதமான ஒரு அமைப்பை உடையவர்களாய் இருந்தால் இங்கே சுற்றிலும் ஏராளமான கொலைகள் உண்டாகும். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா? அது உண்மை. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடக்கம் செய்ய அவர்களுக்கு போதிய அடக்கம் செய்யும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள், நிச்சயமாக. ஆனால் நீ எப்படியும் மறித்தாய், அதை அறியாமல் இருக்கிறார். எனவே அதுவே அதனுடைய தொல்லையாய் உள்ளது, பார்த்தீர்களா? ஆனால் இப்பொழுது மிக மிக அதிக அளவில் அது உண்மையாய் உள்ளது. அப்படியானால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் அவர்களை அங்கே அழைத்துச் சென்று அவர்களுக்கு பள்ளியில் கற்பிக்கிறார்கள். அதன் பின்னர் நீங்கள் அவர்களை தெருவில் காணலாம். அவர்கள் கொண்டிருந்த தங்களுடைய சொந்த கோத்திர பாவங்களையும் அவர்கள் கொண்டிருந்ததையும் உள்ளே வந்து வெள்ளையரின் பாவங்களை எடுத்துக் கொள்கின்றனர். அப்பொழுது அவர்கள் துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான நரகத்தின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரே காரியம் அவர்கள் இருக்கிற இடத்திலேயே தரித்திருக்க கிறிஸ்து மாத்திரமே ஆகும். சரி, அந்த விதமாகத்தான் நமது அமெரிக்க இந்தியர்களும் உள்ளனர் இந்த தேசத்தில். அந்த இந்தியனுக்காக நான் வருந்துகிறேன். நிச்சயமாகவே அதிலிருந்து ஒரு மோசமான ஒப்பந்தம் இருந்தது. நான் ஒரு நபர் மாத்திரமே, ஆனால் நான் அவர்களுக்காகவே இருக்கிறேன். ஆமையா, என்னுடைய செய்தி முடிவரும் போது கர்த்தர் எப்பொழுதாவது என்னை இந்த விதமாக இடைபடுதலின் துறைகளில் இருந்து அழைத்தால், அவர் என்னை இனிமேல் வாழ விட்டுவிட்டால் நான் இந்தியர்களிடம் செல்ல போகிறேன். ஆமையா, ஆமையா, என்ன ஆமோஸ் கூப்பிடும் போது என்ன செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய முழு முறைமையும் ஆக்கிரமிக்கப்படும், நிச்சயமா? இல்லை, தேச மணலுக்காக வாக்களிக்கிறபடியால் ஒரு பாறையின் மேல் அரசாங்கம் கட்ட முடியாது. என்னுடைய கருத்து என்னவெனில், நீங்கள் எப்படி உங்களுடைய சபையை கண்மலையின் மேல் கட்டப்போகிறீர்கள்? பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு கண்மலையை குறித்து எப்படி பிரசங்கிப்பீர்கள்? முழு சுவிசேஷத்தின் அடிப்படைகளின் மேல் அதை கட்டி எழுப்ப அவனுடைய கூட்டத்தார், அவனுடைய ஜனங்களில் சிலர் அவரை வெளியே தள்ளிவிடலாமா? இப்பொழுது எந்த பிரசங்கியார் தைரியத்தையும் தேவனுடைய ஆவியையும் உடையவராயிராமல் வெறுமென கதவை அடைத்ததற்காக அந்த காரியத்திற்காக வேறு யாரையாவது அழைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அல்ல என்று கூறுகின்றனர். அதை செய்யும் ஒரு பிரசங்கியாரை நான் பாராட்டுகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் போது அந்த சபைக்கு ஐயோ, அப்பொழுது அவர்கள் அதனோடு இணைய மாட்டார்கள். அது உண்மை. அவன் எப்படி 9 வரங்களும் கிரியை செய்கின்ற ஒரு சபையை உடையவனாய் இருக்க போகிறான்? அவர்களும் அதுவும் சபையானது கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் கூட வாழாதவர்கள் தங்களுடைய சுவிசேஷத்தின் முதல் எழுத்துக்களை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானால் எனக்கு ஒரு மேலான பிரசங்கி இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லுங்கள். ஏன்? அது உங்களுடைய தவறு. அது உண்மை. அது நம்முடைய தேசத்தின் தவறு. நம்முடைய அமெரிக்கர்கள், நாம் இங்கே மத சுதந்திரத்திற்காக வந்திருக்கிறோம். எதிலிருந்து? நாம் திரும்பி சென்று நாம் விடுதலையாகும்படி இங்கு வந்திருந்த அதே காரியத்தை நம்முடைய தலைநகரத்திற்குள் செலுத்துகிறோம். இந்த தேசம் முழுவதுமாக இஸ்ரவேலை போன்றது. அவர்கள் இஸ்ரவேல் பாலஸ்தீனாவிற்குள் வந்து ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டியடித்து நிலத்தை கைப்பற்றினர். முதலாவதாக அவர்கள் மேல் சில நல்ல மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் தாவீதையும் சாலமோனையும் அகத்தான மனிதர்களையும் உடையவர்களாக இருந்தனர். முடிவாக கொஞ்ச காலம் கழித்து அவர்கள் தொடர்ந்து வாக்களித்து ஒரு அஞ்ஞானியை விவாகம் செய்து கொண்ட ஆகாபை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு உள்ளே தள்ளி உள்ளே தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். இப்பொழுது ஆகாப் ஒரு நல்ல நபராயிருந்தான். ஓ, அவன் சரியானதை செய்ய விரும்பினான். ஆனால் அவனுடைய அந்த ஸ்திரீ நிமித்தம் அவனால் சரியாக செய்ய முடியவில்லை. எப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு நான் பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு எதிராக நான் ஒன்றுமில்லை. அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பின்னே உள்ள அந்த வேசியின் முறைமையே அவருடைய கழுத்தை சுழிக்க செய்கிறது. அந்த காரியத்தை தான் அது செய்ய போகிறது. தன்னால் முடிந்த அளவு எளிமையாக உள்ளே வந்து அந்த முழு காரியத்தையும் திடீரென செய்தான். உங்களுக்கு தெரியுமா, நாம் இப்பொழுது நம்முடைய தேசத்தின் கடன் மிக பெரியதாக உள்ளது. நாம் கடனாக வாங்கப்பட்ட பணத்துக்காக இதிலிருந்து 14 ஆண்டுகள் வரி பணத்தை நாம் செலுத்துவோம். இந்த முறைமை உடைக்கும் போது என்ன சம்பவிக்க போகிறது? காஸ்ட்ரோ நிச்சயமாக, நான் அவனுக்கு எதிரானவன். அவன் ஒரு கம்யூனிஸ்ட், சரி, நான் அவனுக்கு எதிரானவன். ஆனால் அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்தான். அவன் நாணயத்தை மாற்றி தங்கத்தை திருப்பி அனுப்பினான். பத்திரங்களை வாங்கி தங்கத்தை திருப்பி அனுப்பினான். நாம் அதை செய்ய வேண்டும், அல்லது நம் முகத்தில் ஒன்று சிக்கியிருக்கிறது. அதாவது, கத்தோலிக்க சபை உலகத்தின் செல்வங்களை சொந்தமாக்கிக் கொண்டுள்ளது. அவள் பணத்தை வைத்திருக்கிறாள். நம்முடைய பத்திரங்களை மீண்டும் வாங்க அவள் தங்கத்தை வைத்திருக்கிறாள். அது சரியாகத்தான் உள்ளது. எந்த விஸ்கி வியாபாரிகளும் புகையிலை வியாபாரிகளும் தேசத்தில் உள்ள பெரிய மனிதர்களும் அவ்வாறு விற்க மாட்டார்கள் என்றும், தங்களுடைய எல்லா வியாபாரத்தையும் இழக்காதபடிக்கு காத்துக் கொள்ளவும் கள்ள நோட்டுகளை புகுத்துவதையும் காத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் திரும்பிச் சென்று கத்தோலிக்க சபையிடமிருந்து அந்த பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் அவள் விற்கப்படுகிறாள். சரி, உலகத்தின் செல்வம் என்று வேதம் முன்னறிக்கவில்லையா? நான் ஒரு அரசியல்வாதியும் அல்ல, ஒரு புத்திசாலியான மனிதனும் அல்ல. ஆனால் நான் அறிந்த கர்த்தருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அது உண்மை. அங்கேதான் அவள் கிடைக்கப் போகிறாள். நீங்கள் அதை கவனியுங்கள். அது சரியல்லவா என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். நாம் எல்லோரும் அதை காண ஜீவிப்போம் என்று நான் நம்புகிறேன். நாம் நீண்ட காலம் வாழ வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள்? நாம் எப்படி ஒரு சபையை கட்டப் போகிறோம்? நாம் எப்படி ஒரு தேசத்தை உருவாக்கப் போகிறோம்? இப்பொழுது பேரில் நாம் எப்படி ஒரு தேசத்தை உருவாக்கப் போகிறோம்? அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் வாயை மூடிக்கொண்டு வேறு எங்காவது செல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நான் போதுமான அளவு கூறியிருக்கிறேன். பார்த்தீர்களா, நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு என்ன வேண்டும் என்று பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அதைத்தான் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அதுவே உங்களுடைய விருப்பங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு தணிக்கை செய்யப்படாத நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள். வழக்கமாக அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறாக இருந்தது. அவர்கள் நகரத்துக்குள்ளாக சென்று படக்காட்சி பெட்டிகளில் காண்பிக்கப்படும் புகைப்படங்களை பார்க்க நாங்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுதோ பிசாசு அதை திருப்பி அதை ஒரு தொலைக்காட்சியாக மாற்றி ஒவ்வொரு வீடுகளிலும் பொருத்துகிறான். நீங்கள் அதை குறித்து சரியான காரியத்தை பெற்றிருந்தால் அது சரியாயிருக்கும். தொலைக்காட்சி எல்லாம் சரிதான், நிச்சயமாகவே அதுதான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய நாமத்தை உபயோகிப்பதும் ஆணையிடுவதும் சபிப்பதும் நிர்வாணமான பெண்கள் ஒடுக்கக்கேடான செயல்களினால் அது அழுகி போய் உடை மற்றும் நடத்தையில் இணக்கமற்ற ஒரு கூட்டத்தை நாம் வளர்க்கும் அளவிற்கு இந்த பிள்ளைகளின் சிந்தையை விஷமாக்கிவிட்டோம். அது உண்மை. முரடர்கள், அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை நோக்கி பார்ப்பது நல்லது. நம்முடைய முழு தேசமும் ஒரு முரடர்களின் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த பையனும் தன்னுடைய இடுப்பில் தொங்கிக் கொண்டிருக்கிற அவனுடைய கால்சட்டையோடும் தலைக்கு பின்னாக தொங்கிக் கொண்டுள்ள அவனுடைய தலைமுடி திருமதி கனடியின் சிகையலங்காரத்தை போன்ற தலைமுடியானது கழுத்தின் கீழே தொங்கிக் கொண்டும் ஒரு முரட்டுத்தனமாக அந்த விதமாக சுற்றித் திரிந்து அதன் பின்னர் அதை அமெரிக்கன் என்று அழைக்கிறீர்களா? நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள். மனம் திரும்பி தேவனிடம் திரும்புங்கள். இல்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள். அந்த காரணத்தினால்தான் நாம் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்ய நம்மை அனுமதிக்கிற ஒருவரை நாம் இங்கே உள்ளே கொண்டு வர விரும்புகிறோம். அது உண்மை. அந்த விதமாகத்தான் சபைகளும் உள்ளன. அவர்கள் ஒரு போதகரை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர். அங்கே நின்று தங்களுக்கு சுசேஷத்தை கண்டிப்போடு அளிக்கும் ஒரு போதகரை அல்ல. ஆனால் அவர்கள் ஒரு குளியல் உடையை உடுத்திக் கொண்டு அடித்தளத்தில் பங்கோ விளையாடி தங்களுடைய விருப்பப்படி வாழவும் தணிக்கை செய்யப்படாத மோசமான அசுத்தமான வானொலியின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சபையையும் உலகத்தையும் ஒன்றாக இணைக்க அனுமதிக்கிற யாரோ ஒருவரையே விரும்புகிறார்கள். ஆமோஸ் அந்த காரியத்திற்கு எதிராக கூக்குரலிட்டதில் வியப்பொன்றுமில்லை. ஜனங்கள் அந்த காரியத்துக்கு எதிராக வாக்களித்தால் அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? போதகர் 20 நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கம் செய்தால் தர்மகர்த்தா குழு அவரை அறைக்குள் அழைத்து, போதகரே, இங்கே பாருங்கள், நாங்கள் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய உங்களை இங்கே கொண்டு வரவில்லை. எங்களுக்கு 20 நிமிட நிகழ்ச்சி நிரல் உள்ளது. அது முடிந்தவுடன் அவள் போகட்டும் என்கிறார்கள். அவர் செய்ய வேண்டியது என்னவெனில், அந்த தர்மகர்த்தா கூட்டத்தை வாசலுக்கு புறமே தள்ளிவிட்டு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் பிரசங்கித்து பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கண்டது போல செய்வதேயாகும். சரியாக, அவர்கள் அவனை கட்டிடத்திற்கு வெளியே தள்ளினர். தெருமூலை போதுமானதாக உள்ளது. தேவன் இந்த கல்லுகளினாலே தொலைக்காட்சி, தணிக்கை செய்யப்படாத படக்காட்சிகள், அழுக்கும் அசுத்தமுமே ஒரு மாதிரியை உருவாக்குகிறது. இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய பெண் பிள்ளைகளை பாருங்கள், பள்ளியிலிருந்து வருகிற சிறு பையன்களை பாருங்கள். 6, 7, 8 வயதிற்கு மேல் இல்லை, சிகரெட்டுகளை பற்ற வைக்கிறார்கள். அது ஏன்? அநேகமாக அவர்களுக்கு முன்பே அவருடைய தாயார் அதை செய்திருக்கலாம். அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் அவ்வாறு செய்யும் சில பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டுள்ளனர். உங்களுடைய பிள்ளைகள் யாருடன் விளையாடுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். சரி, சில காலத்திற்கு முன்பு நாங்கள் மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது மனைவி அதை அறிவாள். என்னுடைய குட்டி ஜோசப் ஒரு குடிகார கப்பலோட்டியே தன்னை குறித்து வெட்கப்படும்படியான ஒரு வார்த்தையை கூறிவிட்டார். நான் திரும்பினேன். நான் அது என்ன என்று கேட்டேன். தாயாருக்கு மயக்கம் வருவது போன்றிருந்தது. அந்த சிறுவன் அப்பாவி போன்று காணப்பட்டான். அவன், அப்பா, என்ன விஷயம் என்று கேட்டான். அவனுடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. அதற்கு நான், அதை போன்ற ஒரு காரியத்தை நீ ஒருபோதும் கூற வேண்டாம் என்றேன். அது என்னவென்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. பள்ளியில் பிள்ளைகள் அந்த அசுத்தமான வார்த்தையை உபயோகித்தது கண்டறியப்பட்டது. நான் தேனேன், அது பிசாசினால் உண்டானது என்றேன். பாருங்கள், அந்த நிலையில்தான் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சகோதரனே, அது நெறிமுறைகள் இல்லாத ஒழுக்கக்கேடான அப்பேற்பட்ட பாவத்தின் திரள் கூட்டமான ஒரு நிலைக்கு அது வந்துவிட்டது. ஓ என்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பாவ பிரியர்கள், சுகபோக பிரியர்கள், ஓ என்ன 20 நிமிடங்கள் போதுமானதாய் உள்ளது. நான் தாமதமான நிகழ்ச்சியை காண வேண்டும் என்கிறார்கள். சீக்கிரமாக இதை எங்கிருந்து கொண்டு வாருங்கள், நான் அதை செய்ய வேண்டும். பார்த்தீர்களா, அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை செய்துவிட்டனர், அவர்கள் அங்கு சென்றனர், அது போதும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு உண்மையான மனிதனோ அந்த ஸ்திரீயோ ஒவ்வொரு மணி நேரமும் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆனால் அது அங்கு விழும்போது அது நங்கூரமிட்டு வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமேன். ஆம், அது எங்களுடைய ஜனங்களின் விருப்பங்கள். நம்முடைய முழு அமைப்பும் கெட்டுப்போய் அழிந்து போயிருக்கிறது. அது எங்களுடைய ஜனங்களின் விருப்பமாய் உள்ளது. நீங்கள் ஒரு நல்ல மனிதனை எடுத்துக்கொண்டால், ஒரு நல்ல மனிதனை போன்றே அவனை சுகபோக பிரியர்களை கொண்ட ஒரு கூட்ட குடும்பத்தில் சேர்த்து விட்டால், அல்லது ஒரு நல்ல பெண்மணியை அல்லது நல்ல ஒரு மனிதனை அவர்களை ஒரு கலப்படமான குடும்பத்தில் சேர்த்து விட்டால், அவர்கள் அந்த மனிதனை ஒரு பரிதாபமான வாழ்க்கைக்கு நடத்துவார்கள். ஏன்? முழு குடும்பமும் தேவனுடைய ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் வரை, நம்முடைய வீட்டை ஒழுங்காக வைத்திருக்கும் வரை ஜெபிப்பது நம்முடைய வேலையாகும். ஆம், நாமும் இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களோடு கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டதை போன்றே இருக்கிறோம். முதலாவதாக, அவர்கள் அதை செய்வதற்கு முன்பு அவர்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. வார்த்தையிலிருந்து அமெரிக்கா எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது என்பதையே அது காண்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பொய்யை விசுவாசிப்பதற்கு முன்பு நீங்கள் சத்தியத்தை மறுதளிக்க வேண்டும். அது உண்மை, அது சரியாகத்தான் உள்ளது. ஏவாள் சாத்தானின் பொய்யை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஏவாள் முதலில் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் வார்த்தையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. இப்பொழுதும் அதே விதமாக ரோமாபுரியை துப்பாக்கி சூடு ஏதுமின்றி கைப்பற்ற அனுமதித்தனர். இந்த காரியங்களை குறித்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கவில்லை. அதுதான் அதனுடைய தொல்லையாய் உள்ளது. வார்த்தைக்கு நம்மை திரும்ப கொண்டு வர ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் எழுச்சி நமக்கு தேவை. அது உண்மை. ஒன்று நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது, அது நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. ஆ, உண்மையாகவே மல்கியா 4 செய்வேன் என்று கூறினார். அவர் ஜனங்களுக்கு அவர்களுக்கு அவர் மீண்டும் பெந்தேகோஸ்த பிதாக்களின் விசுவாசத்தை திரும்ப அளிப்பார். இஸ்ரவேலரின் தேவபக்தியற்ற சுகபோக பிரியர்கள் என்றோ ஒரு நாளில் அவளை அழித்து போடுவார்கள் என்பதை ஆமோஸ் அறிந்திருந்தான். எப்பொழுது நான் இதை பயபக்தியுடன் கூறட்டும், அவ்வாறே இன்றைக்கு ஒரு விசுவாசி உலகம் இந்த அமெரிக்காவின் தேவபக்தியற்ற சுகபோக பிரியர்கள் அதை அழிக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறான். உங்களுடைய அரசியல் பாசம், நான் ஒரு நிமிடம் அந்த நங்கூரத்தை விட்டு விடுகிறேன், அது தேசத்தை அழித்துவிடும். உலகத்தின் மேலுள்ள உங்களுடைய அன்பு வார்த்தையோடு வராமல் சரியானதை செய்ய முயற்சிக்காதது சபையை அழித்துவிடும். அது முற்றிலும் உண்மை, அது புரிந்து கொள்ளப்பட்டது என்று நான் நம்புகிறேன். சபையானது அவரை விட்டு சென்று விட்டது, அவருடைய ஜீவ வார்த்தையை விட்டு சென்று விட்டது. முழு உலகமும் ஒரு இடரல் போல அதில் இடர்கிறது. அவர்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கின்றனர். ஆம், ஆமோஸ் இருந்தால் அவன் முழு முறைமைக்கு எதிராகவும் கூக்குரல்
இடுவான்.
எப்பொழுது முடிவாக நான் அதை வசனம் 8 கூற விரும்புகிறேன், கூர்ந்து கவனியுங்கள். அவர் சிங்கம் கர்ஜிக்கும் போது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான் என்றார். நான் சிங்கங்களை வேட்டையாடி இருக்கிறேன், சிங்கம் மிருகங்களுக்கு ராஜாவாயிருக்கிறது. நான் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த பாலைவனங்களில் ஒரு இரவு நேரத்தில் அந்த சிறு புற்களின் கீழ் இல்லை, அது சிறிய முட்களை கொண்டதாக இருக்கும். ஒரு சிங்கம் சுடும் துப்பாக்கியின் முன்னே குதிக்கும், அது அதை குறித்து பயப்படாது. ஆனால் அது ஒரு முள்ளின் அருகில் செல்லாது. நீங்கள் அந்த புராண கதையை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் அது உண்மை. ஒரு சிங்கம் ஒரு முள்ளின் அருகில் செல்லாது. அவர்கள் இப்படிப்பட்ட முட்களை கொண்ட குடிசைகளை கட்டுகிறார்கள். சிங்கம் அதில் குதிக்காது, இல்லை என்றால் அது உள்ளே வரக்கூடும். பில்லியும் நானும் ஒரு இரவு அங்கே படுத்திருந்த போது அதனுடைய பெரிய வயோதிக வாயிலிருந்து கர்ஜனை சத்தம் கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது. என் தலைக்கு அவ்வளவு தூரம் பாருங்கள், ஆனால் அது அருகில் வராது. அதனுடைய பெரிய பாதத்தோடு ஏறக்குறைய அந்த விதமாக தரையிலே சுற்றி நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் கழுதை புலிகளில் இருந்து ஒவ்வொன்றையும் கேட்க முடியும். சிரிக்கும் கழுதை புலிகள், அடுகின்ற கழுதை புலிகள், அவைகள் கூச்சலிடுகின்றன. மேலும் நீங்கள் ஆப்பிரிக்க பெரிய குரங்குகளையும் குரங்குகளையும் ஒட்டகச் சிவிங்களையும் யாரைகள் மிகுந்த சிரங்களுடன் வீ என்று சத்தமிடுகின்றன. நீங்கள் பல மைல்களுக்கு அவைகளை கேட்க முடியும். எல்லா விதமான பூச்சிகளும் வண்டுகளும் தங்களுடைய இறைச்சலை எழுப்பின. ஆனால் ஒரு சிங்கம் தூரத்தில் கர்ஜிக்கட்டும், வண்டுகள் கூட சத்தமிடுவதை நிறுத்தி
விடுகின்றன.
அவைகள் செவி கொடுக்கின்றன. ஏன்? அது அவர்களுடைய ராஜா. அவைகள் அதற்கு செவி கொடுக்கின்றன. வேதம் தேவன் சிங்கம் கர்ஜிக்கிற போது யார் பயப்பட மாட்டார்? தேவன் பேசும்போது தீர்க்க தரிசனம் உரைப்பதிலிருந்து நாம் எப்படி விலகி இருக்க முடியும் என்று கூறியுள்ளது. அதிலிருந்து நாம் எப்படி விலகி இருக்க முடியும்? தேவன் பேசும்போது தீர்க்க தரிசி உரைக்கப்பட்ட வார்த்தையை உரக்க கூறுகிறார். அது தேவனுடைய வார்த்தையாயிருந்தால் சிங்கம் கர்ஜிக்கிறது, வண்டுகள் அவைகள் யாவும் அவைகள் பயத்தின் காரணத்தால் அமைதியாயிருக்கின்றன. அவர்களுடைய ராஜா பேசிக் கொண்டிருக்கிறார். அவைகள் தங்களுடைய ராஜா பேசும்போது அவரை கனப்படுத்த போதுமான உணர்வையும் தைரியத்தையும் போதுமான கனத்தையும்
பெற்றிருந்தன.
ஆகையால் தேவன் தம்முடைய வார்த்தையினால் பேசுகிறார். அவருடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு சிருஷ்டியும் செவிகொடுக்கட்டும். அவர் இந்த கடைசி நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டியும் அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு செவி கொடுக்கட்டும். அப்படியே நிற்கட்டும், சரிபார்த்துக்
கொள்ளுங்கள்.
அவர் இப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்ட தம்முடைய வார்த்தையினால் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவர் கர்ஜிக்கும் போது நாம் செவி கொடுத்து ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்பதை அறிந்து தேவர் முதலில் கர்ஜிக்காமல் அதை ஒருபோதும் செய்கிறதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். அது முழங்கும் போது அப்பொழுது ஏதோ ஒன்று அந்த கர்ஜனையை தொடர்ந்து வருகிறது. ஆம், ஏனென்றால் அப்பொழுது அவர் புறப்பட்டு வருகிறார். அவன் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறதா? ஒரு வாலிப சிங்கம் எதையாவது பிடித்துக் கொள்வதற்கு முன்னே குகையிலிருந்து வெளியே வந்து சத்தமிடுகிறதா என்று கேட்டான். தேவன் கர்ஜிக்க ஒரு காரணத்தை உடையவராய் இருக்கிறார். ஏனென்றால் நியாயத்திற்கு தமிமாய் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி. அவர் அப்படித்தான், இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அது ஒரு வெளிப்பாடு. தேவன் தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது இது அவருடைய வார்த்தையாய் உள்ளது. அதனோடு ஒன்றும் கூட்டப்படவோ அல்லது அதிலிருந்து எடுக்கப்படவோ முடியாது. ஆனால் அது ஜீவிக்கப்பட்டு அது இருக்கிற விதமாகவே நேராக்கப்பட வேண்டும். நாம் அதிலிருந்து எதையும் எடுக்கவோ அல்லது அதனோடு எதையும் சேர்க்கவோ துணிவதில்லை. தேவனிடமும் தேவனாயிருக்கிறார். அவர் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அவர்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஒழுக்க கேட்டிலும் இருந்தனர் என்றார். லோத்தின் நாட்களில் நடந்தது போல அவர்தாவே ஒரு மாம்ச சரீரத்தில் வந்து தம்மை அங்கே ஆபிரகாமுக்கு உபகாரப்படுத்தினார். மனுஷகுமாரன் வருகையிலும் அப்படியே நடக்கும் என்றார். இந்த காரியங்களுக்காக கவனியுங்கள். சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, இன்றைக்கு நாம் ஆமோசை காட்சியில் உடையவர்களாக இருந்தால் நலமாயிருக்கிறோம். அவன் கர்ஜிக்கட்டும். அவன் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பாரம்பரியங்களையும் கண்டன முழக்கமிட தேவனுடைய வார்த்தை வெற்றியோடு சவாரி செய்யும். நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, மீண்டும் பேசும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் முழங்கும். அவர் இந்த நேரத்தின் தீர்க்கதரிசி. அவர் இந்த நாளின் தீர்க்கதரிசியாக இருந்து அவரால் சத்தியத்தை பேசும்படி புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகளின் இதயங்களுக்குள் தம்முடைய வழியை கண்டறிய முயற்சிக்கிறார். அவர் சிலரை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோக பிதாவே, அவர் இந்த அநேகரை கண்டறிந்து பயபக்தியாயிருக்க ஆயத்தமாயிருக்கிற ஒருவரை அவர் உபயோகிக்க முடியும் என்று நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனின் கர்ஜனையை அவர்கள் கேட்கும் போது, அவருடைய வார்த்தையின் மூலம் புறப்பட்டு செல்லும் போது நியாயத்தீர்ப்பு சமீபமாயிருக்கிறது. ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது அது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டியும் தான் ஒளிந்து கொள்வது மேலானதாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு ராஜா முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். தேவனே, ராஜாதி ராஜா கர்ஜிக்கிற போது எங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு மண்டலம் மாத்திரமே உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் உள்ளது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலம் உண்டு. பரலோக பிதாவே, நீர் இன்றிரவு இருதயங்கள் அன்றை பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் வருகையின் நிழல்களில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் என்னவா இருக்கின்றன என்பதை குறித்தும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் உம்முடைய மென்மையான இரக்கத்தில் நாங்கள் அதிக பாவம் செய்துள்ளோம். நீர் உம்முடைய முதுகை எங்களிடத்தில் இருந்து திருப்பி எங்களை பிரிந்து செல்ல அனுமதிப்பது போன்று தென்படுகிறது. ஆனால் அப்பொழுதும் நீர் அங்கே ஏதேனில் இருந்தது போல நீர் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டாக்குகிறீர். நீர் நோவாவிற்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டாக்கினீர். நீர் மோசேக்கும் தானியேலுக்கும் எபிரேய புத்திரருக்கும் ஒன்றை உண்டாக்கினீர். நீர் தொடர்ந்து ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதை கண்டடைகிறவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்து ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். அதை புறக்கணிக்கிறவர்கள் ஆக்கணிக்குட்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றனர். பரலோக பிதாவே, தூக்கி எறியப்பட்டவர்கள் எவருமே இன்றிரவு இங்கு இருக்கக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய கர்ஜனையை இனிமையாக கேட்பார்களாக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இதயங்களில் பேசி, இது நான், பயப்படாதீர்கள், அது நான் தான் என்று கூறுவாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நான் ஏறக்குறைய 10 நிமிடங்களுக்கு பீட அழைப்பை நிறுத்தி வைக்கப் போகிறேன். நான் சற்று தாமதமாக வந்துவிட்டேன். ஆனால் வெள்ளி 2 இரவுகளுக்கு முன்பு ஜபாட்டைகளை அல்லது சகோதரன் குரூமரின் வீட்டில் வேறு ஏதோ ஒன்றை கொடுத்தான் என்று நான் நினைக்கிறேன். நேற்று இரவு அவன் அவைகளை கொடுத்துக் கொண்டிருந்தான் என்று நான் நினைக்கிறேன். நான் அவர்களை ஒருபோதும் அழைக்கவில்லை. அவன் இன்றிரவு அவைகளை மீண்டும் கொடுப்பான் என்று நான் யூகிக்கிறேன். அவன் அதை செய்தானா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அட்டைகள் சிலவற்றை நாம் அழைப்போம். சகோதரன் குரூமர் இங்கே இருக்கிறாரா? குரூமரா? இல்லை இல்லை. குரூமர் அவர் இங்கே இருக்கிறாரா? நாம் எங்கிருந்து துவங்கினோம்? எண்ணிலிருந்து துவங்குவோம். அங்கே நாம் எண் 1 துவங்கவில்லையா? நேற்றிரவு எங்களிடம் ஜபாட்டைகள் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தினரிடையே சென்று ஜனங்களை அழைத்தார். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? நானும் கூட அவ்வாறு கூறுகிறேன். இந்த விதமாக கடினமாக பிரசங்கிப்பதால் நான் அதன் பேரில் சற்று தயக்கமுடையவனாயிருக்கலாம். நான் ஜனங்களுக்கு ஜபாட்டையை கொடுத்திருக்கிறேன். அந்த நபருக்காக நான் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நமக்கு பகுத்தறிதல் இல்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் அந்த நபருக்காக நான் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு ஜபாட்டையை கொடுக்கிறான். நான் அந்த நபருக்காக ஜெபிக்க வேண்டும். அவ்வளவுதான். எனவே நான் அந்த விதமாகவே உணர்கிறேன். நான் அதை செய்வேன். தேவன் எனக்கு உதவி செய்வார். நான் இந்த தேசத்தை விட்டு செல்வதற்கு முன்பு நான் அதை செய்வேன். இப்பொழுது நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள முடியாது. நாம் பார்ப்போம். நாம் 1 முதல் 25 வரை அந்த இரவு அது இருந்தது என்று நான் நினைக்கிறேன். ஆம், 1 முதல் 25 வரை. சகோதரன் குரூமர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? சகோதரன் குரூமரா? நான் அதை சரியாக உச்சரிப்பதில்லை, ஆனால் அது சரி என்று நான் நினைக்கிறேன். 1. சரி, இந்த இரவு நாம் வேறு எங்காவது துவங்குவோம். நாம் துவங்குவோம். நாம் 75 துவங்கி அதன் பின்னர் 100 வரை பார்ப்போம். ஜபாட்டை எண் 75 பெற்றுள்ளவர், உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அப்படியானால் அது சரியா என்று நாம் பார்ப்போம். அது நல்லதுதான். சரி பெண்மணியே, இங்கே வாருங்கள். 75 74 75. இப்போது 76 77 80 81 82 83 84 85 86 87 88 100 வரை. அவர்கள் இங்கு வரட்டும். வெள்ளிப்பால் எங்கே? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி, அங்கே செல்லுங்கள். சில வாயிற்காப்போர் ஜெப வரிசையில் வரும் வரையில் அவருக்கு உதவி செய்யட்டும். இப்பொழுது மீதமுள்ள நீங்கள் ஒரு நிமிடம் என்னை நோக்கி பாருங்கள். ஆம், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நாம் சற்று மெதுவாக இனிமையாக ஒரு நிமிடம் பாடுவோம். வாயிற்காப்போர் சகோதரர்களாகிய நீங்கள் அங்கே செல்லலாம். ஓ, உங்களுக்கு நன்றி. அவர்கள் அவைகளை அங்கே வைத்துள்ளனர். எனவே வரிசைகள் ஒன்றுக்கொன்று கலக்கப்பட மாட்டாது. நான் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நாளை நாம் அநேகமாக வியாதிஸ்தருக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து தொடர்கூட்டம் வரையிலுமே அவ்வாறு செய்யலாம். சகோதரன் ராபர்ட்ஸும் கூட அந்த இடத்தில் ஜெப வரிசையை வைத்திருக்கலாம். நாங்கள் இருவருமே ஒன்று சேர்ந்து ஒருவர் ஒரு பக்கத்திலும் ஒருவர் மற்றொரு பக்கத்திலும் இருக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் அதை விரும்புவாரா அல்லது விரும்ப மாட்டாரா என்று எனக்கு தெரியாது. நான் அவரிடத்தில் பேசியிருக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், நான் முதலில் அவரிடத்தில் பேசுவது நல்லது. சகோதரன் ஓரல் ஒரு அருமையான சகோதரன். அவர் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அவர் அதை செய்ய போதுமான தாழ்வுகளோராய் இருப்பார். ஆனால் நான் அதை போன்ற ஒரு மனிதனோடு என்னை அங்கே இணைத்துக் கொள்ள ஒரு விதமாக இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். எனவே நான் அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது. நல்லது. அவர் என்னிடம், சகோதரன் பிரணாம் வந்து எனக்கு உதவி செய்வீரா என்று என்னிடம் கேட்டார். நான் அதை செய்ய மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இப்பொழுது அவர் தாழ்மையான மிகவும் இனிமையான சகோதரர். அவர் அதை செய்யும்படி என்னை கேட்டால் நான் நிச்சயமாக நான் அதை செய்வேன். ஆனால் முதலில் அவர் என்னிடத்தில் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், நான் அதை குறித்து ஒன்றுமே கூறாமல் இருப்பது நல்லது. இப்பொழுது நீங்கள் அதை அவரிடத்தில் குறிப்பிட வேண்டாம். அவர் என்னிடம் கேட்கட்டும். அப்பொழுது அது சரி என்று நான் அறிவேன். பார்த்தீர்களா? ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எத்தனை பேர். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த கட்டிடத்தில் எத்தனை ஜபாட்டைகள் உள்ளன. நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். ஓ, இன்னும் சில. இன்னும் 50 பேர் இருக்கலாம். 40, இன்னும் 50 ஒரு கால் இருக்கலாம். ஓ ஆம், என்ன 30 பேர் இருக்கலாம். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். நாம் அவைகளை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம், நீங்கள் அழைக்கப்படாவிடில் உங்களுடைய அட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், 10 மணிக்கு பிறகு 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் காலையில் ஞாயிறு பள்ளிக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு கால் நாளை 2 ஆராதனைகள் நடைபெறவிருக்கும் போது அப்பொழுது நாம் பெற்றிருந்த எல்லா அட்டைகளையும் நாம் பார்த்து விடலாம். அதன் பின்னர் மீண்டும் திங்கட்கிழமைக்கான புதியதாக தொடங்க வேண்டும். நாம் திங்கள் இரவு எங்கே? ஓ, நாம் டூசானில் இருப்போம். இப்பொழுது டூசானில் நடைபெறும் தொடர் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். யாராவது இங்கே டூசானில் இருந்து வருகின்றீர்களா? ஆம், நிச்சயமாக. உலகத்தின் தோட்ட மையம், நிச்சயமாகவே நீங்கள் அங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டும். சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் இந்நாட்களில் ஒன்றில் அதற்காக இடத்தில் வந்துடுவார். நான் முதலில் இங்கு வந்தபோது அவைகள் போட்டியிட்ட நகரங்களாக இருந்தன. அவைகள் இன்னமும் அவ்வாறே இருப்பதை நான் காண்கிறேன். நான் அதற்கு பழக்கப்பட்டவர். நம்முடைய பந்து வீச்சு, தையுள கட்ட பந்தாட்டம் அல்லது உள்ளூர் கூடை பந்தாணி ஜெஃபர்சன்வில் மற்றும் நியூ ஆல்பன் நகரங்களுக்கு போட்டியாக. ஓ, என்ன என்ன என்ன! அவர்கள் ஒரு விளையாட்டை நடத்தும் போது எப்பொழுதுமே ஒவ்வொரு இரவிலும் ஒரு பெரிய சண்டை உண்டு. அப்படியானால் இதை போன்று எங்காவது இருக்கக்கூடுமா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் தொடர்ந்து டூசானில் உள்ளதை நான் அறிவேன். ஆனால் ஃபீனிக்ஸ் டூசானை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் டூசான் ஃபீனிக்ஸை போல மூன்றில் ஒரு பாகம் அளவுள்ளதாக நான் கருதவில்லை. நாம் அங்கே போய்க் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அங்கே சில நல்ல பரிசுத்தமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் உலகில் எங்கும் சென்றிருக்கிறேன். ஆப்பிரிக்காவின் காடுகளுக்குள் சென்றிருக்கிறேன். நான் இன்னமும் அவர்களை கண்டிருக்கிறேன். ஓ என்னே, என்னுடைய மனைவி இங்கு வந்து உங்களுக்காக அந்த பாடலை ஒரு இரவு பாடும்படி நான் விரும்புகிறேன். அவர்கள் கிடக்கிலும் மேற்கிலும் இருந்து தூரதேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் அதை கூறும்போது அவள் எழுந்து நடுவி சென்று விடுவாள். எனவே அவள் சகோதரன் ரோஸை குறித்து மரண பயம் அடைந்திருக்கிறாள். சகோதரன் ரோஸ், சகோதரி பிரணாம் இங்கே இருக்கிறார், நாங்கள் அவர் ஒரு வார்த்தை கூறும்படி வர செய்வோம் என்றார். அவள் என்னுடைய இதயம் ஏறக்குறைய 15 தாவல்கள் தாண்டியது என்றாள். நான் என் தலையை குனிந்து கொண்டேன் என்றாள். மேலும் பெல், அவர் எங்காவது கூட்டத்தில் இருந்தால் என்று கூறி நான் நிச்சயமாக ஒளிந்து கொள்ளப் போகிறேன் என்றாள். அவள் உண்மையாகவே பின்தங்கிய நிலையில் இருக்கிறாள். எனவே நான் வீட்டிற்கு வரும்போது நான் இதிலிருந்து கேட்கிறேன், வாலிப ஜனங்களாகி நீங்கள் யாவரும், நான் இதை கூறுகிறேன் என்று நான் நம்புகிறேன். அவள் இங்கே இருக்கிறாள் என்பதற்காக அல்ல, நீங்கள் அதை அறிவீர்கள். அவளை அறிந்த யாவரும் அதை அறிவீர்கள். இந்த கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபனும் அவன் தன்னுடைய மனைவியை மணந்து கொள்ளும் போது அவள் அவனுக்கு இனிமையாக இருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். நானும் என்னுடைய மனைவியும் இத்தனை வருடங்களாக மகிழ்ச்சியாய் ஒன்றாக இருந்து வந்ததை போன்றே நீங்களும் ஒன்றாக இருப்பீர்களா? பிரணாம் குடும்பத்திற்கு ஏதாவது நன்மதிப்பு அளிக்கப்படுமானால் அது அவளையே சென்றடையட்டும். அவள் ராணி, அவள் நிச்சயமாகவே அவ்வாறு இருக்கிறாள். ஒரு காரியம், அவள் ஒரு உண்மையான தாய். அதன் பின்னர் அவள் எதனோடு சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். அப்பொழுது பாருங்கள் அது என்னவென்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏன், ஜனங்கள் வாசலில் இரவு பகலும் இருக்கிறார்கள். அவள் எனக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நிற்கிறாள். பாருங்கள், அங்கேதான் வீட்டில் இருக்கிறாள். எனவே அது உண்மையாகவே ஒரு கடினமான வேலையாகும். அந்த சிறிய பில்லிப்பாலை குறித்து நான் நினைக்கிறேன். அநேக சமயங்களில் அவனுடைய தாயார் மறித்த போது நான் அவனை சுற்றிலும் சுற்றி செல்வேன். ஒரு சிறு குழந்தை, மருத்துவர் அடையர் வழக்கமாக நீ ஒரு விசித்திரமான நபர் என்று கூறுவதுண்டு. நான் வீதியில் அவனை தூக்கி கொண்டு செல்வேன். அவனோ அவனுடைய தாயாருக்காக அழுது கொண்டிருக்க குளிரான காலநிலையில் நான் அவனை இந்த விதமாக என்னுடைய தோளில் தூக்கி வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு உண்மையான புட்டியை வாங்க போதிய பணம் இல்லை. நான் அவனுக்கு ஒரு குளிர்பான புட்டியை வைத்திருந்தேன். அதன் மேல் ஒரு முளைக்காம்பு இருந்தது. நான் அதை இங்கே வைத்து அதை என் கரத்தின் கீழ் வைத்து அதை சூடாக வைத்துக் கொள்வேன். அவன் அதிகமாக அழுவான். நான் சுற்றி வந்து அந்த முளைக்காம்பை அவன் வாயில் ஒட்டிக் கொள்ளும்படி செய்வேன். அவன் சிறிது நேரம் பால் குடித்து விட்டு புட்டியை இங்கே மீண்டும் கீழே வைத்து விடுவான். என் மீது முழுவதுமாக பால் தெளித்திருந்தது மற்றும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அவனை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். நீங்கள் அறிவீர்கள், அவனை தூக்கிக் கொள்வேன். இரவு நேரத்தில் என்னே, நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க செல்லும் போது நான் எப்படியாய் அவனை உறங்க செய்து யாரோ ஒருவரை வந்து அவனை கவனிக்க வைக்க முயற்சிப்பேன். நாங்கள் ஒன்றாக நீண்ட தூரம் வந்துள்ளோம். அவர் அந்த விதமாக எங்களை காத்துக் கொள்கிறார் என்று நம்புகிறேன். நான் நேற்றைய தினம் அவன் தன்னுடைய சிறு பையனை கொண்டு செல்வதை கண்டேன். மேலும் நான் பில்லி, சற்று முன்பு அது நீ அவ்வாறுதான் இருந்தா என்று எண்ணினேன். பாருங்கள், அந்த விதமாகத்தான் நாம் செய்ய வேண்டும். அந்த வழியை விட்டு விலகி மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. சிங்கம் கர்ஜிக்கும் போது பாருங்கள், பயப்படாதவன் யார்? தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது சரியா? அதைத்தான் அந்த ஞானம் உள்ள மனிதன் கூறினார், தேவ பயம். இப்பொழுது ஜனங்களாகிய நீங்கள் அந்த ஜப வரிசையில் அங்கே நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்த நீங்கள் யாவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஒவ்வொருவரும் பரலோகத்தின் நல்ல கர்த்தர் என்னுடைய நியாயபதியாயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிந்த மட்டில் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர்களில் ஒருவரையும் கண்டதே இல்லை. அவர்கள் அநேகமாக கூட்டத்தில் இருந்து உட்கார்ந்து என்னை பார்த்திருக்கலாம். எப்பொழுது உங்களை குறித்து ஒரு காரியமும் எனக்கு தெரியாது என்பதை கூட்டத்தில் உள்ள எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சுகீனமாயிருந்து தேவனே, நீங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். தேவன் அந்த அசலான ஸ்திரியான அந்த ஸ்திரீக்கு செய்தது போல உங்களை அடக்கையின் இடத்தில் பேசுவாரா? ஓ என்னே, நான் நீண்ட நேரம் பிரசங்கித்ததில் வியப்பொன்றுமில்லை. அதை போன்ற ஒரு கூட்டத்தார் அந்த விதமான விசுவாசத்தோடு அதை செய்ய வேண்டும். இது அந்த பெண்மணியா? இப்பொழுது இங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாள். நாம் இந்த இரவு அந்நியர்களாக சந்திக்கிறோம். இப்பொழுது அவள் இங்கே இருக்கிறாள். உண்மையாகவே ஒருவேளை அவள் சுகீனமாக இருக்கலாம், அல்லது அவளுக்கு வேறு ஏதாவது தொல்லை இருக்கலாம். பாருங்கள், தேவன் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதை தவிர மற்ற காரியங்களையும் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய தேவைகளையும், சில சமயங்களில் நம்முடைய விருப்பங்களை அல்ல நம்முடைய தேவைகளையும் சந்திப்பதாக வாக்கு பண்ணினார். எப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது, அல்லது இதற்கு முன் அதை ஒருபோதும் வாசித்திருக்காவிடில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் 4 அதிகாரத்தை வாசித்து இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது இங்கே, இப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இதை கூறட்டும். இந்த ஊழியர் ஒன்று அவர் என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல போகிறார் என்று நான் நினைக்கிறேன், அல்லது அதை உயர்த்தப் போகிறார், அது இந்த கடைசி கால முறையிலும் உள்ளது, அல்லது என்னை வெளிநாடுகளுக்கு அனுப்புங்கள், அல்லது அவர்கள் ஒருபோதும் இதை கேள்விப்படாது எங்காவது அனுப்புங்கள். பார்த்தீர்களா, ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நினைவிருக்கும். மேலும் கவனியுங்கள், நான் ஒரு வெளிநாடா விற்பனை செய்பவன் அல்ல, ஆனால் இந்த வெளிநாடுகளை பதிவு செய்யும் ஒரு நல்ல சகோதரன் இங்கே எனக்கு இருக்கிறார். அதுதான் திரு மக்கையர், அது ஜேம்ஸ் மக்கையர் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய மாமனார் அங்கே பின்னால் உள்ள சகோதரன் சாத்மன் அவர்கள் இந்த ஒலிநாடாக்களோடு இருக்கிறார்கள். நான் விரும்புவேன் உங்களில் எவரேனும் ஒரு ஒலிப்பதிவு கருவியை வைத்திருந்தால், நான் அதை குறித்து இப்பொழுது ஒன்றுமே கூறப்போவதில்லை, ஏனென்றால் அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எப்போதாவது ஒரு ஒலிநாடாவை வாங்கியிருந்தால், ஐயன்மீர் இது என்ன சமயம் என்று அந்த ஒலிநாடாவை வாங்குங்கள். ஐயன்மீர் இது என்ன சமயம், இதை கேளுங்கள், அதை ஜெபத்தோடு ஏக்கி கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபிக்க துவங்குவீர்கள். பார்க்கிறீர்களா, இன்றிரவு நான் என்ன இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு இக்கட்டான நிலையை குறித்து பேச வேண்டுமானால், நான் இப்பொழுது சரியாக நான் நின்று கொண்டிருப்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. பார்க்கிறீர்களா, ஆனால் நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஒரு வெற்றியாளர் ஒருபோதும் விலகுவதில்லை, ஒரு விலகுகிறவன் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை, அது உண்மை. நான் பிரசங்கித்ததை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். பார்த்தீர்களா, எப்பொழுது நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் அவரை இப்பொழுதே விசுவாசிக்கிறேன். எப்பொழுது இங்கே ஒரு அடிப்படை உள்ளது, இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசுவாய் இருந்தால், இந்த ஸ்திரீ சுகமாயிருந்தாள், நான் கர்த்தராக இயேசுவாய் இருந்தால் என்னால் அவளை சுகப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னால் அதை செய்ய முடியவில்லை, ஏனென்றால் நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டிருந்தேன். இப்பொழுது அது உண்மை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் பாருங்கள். நிச்சயமாக அவர் ஏற்கனவே எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார், அவர் ஏற்கனவே சுகமான ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்தி விட்டார், அவர் ஏற்கனவே அந்த ரத்தத்தை கல்வாரியின் நோக்கத்திற்காக வைத்திருந்தார், அதற்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது, அது முழுவதும் செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வதே ஆகும். நீங்கள் முதலில் அதை விசுவாசிக்கும் வரை உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தீர்களா, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் எப்பொழுது. ஆனால் நல்ல கர்த்தர், சகோதரன் மற்றும் சகோதரி வில்லியம்ஸ் 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்காக வாங்கியிருந்த இந்த மேலங்கியை அணிந்து அவர் இங்கே நின்று கொண்டிருந்தால் என்னவாகும்? அவர் அந்த மேலங்கியோடு இங்கே நின்று கொண்டிருந்தால், இந்த மேலங்கியை அணிந்து கொண்டிருந்தால், இந்த ஸ்திரீ இங்கே நின்று கொண்டிருந்தால் என்னவாகும்? இப்பொழுது அவர் தம்முடைய கரத்தில் தழும்புகளை உடையவராயிருந்தால், அவர் நீங்கள் பாருங்கள், நான் மேசியா, அந்த வடுக்களை பார்த்தீர்களா, என் நெற்றியை பாருங்கள் என்று கூறினால் என்னவாகும்? இப்பொழுது எந்த வஞ்சகனும் அதை செய்ய முடியும், அது உண்மை. அதன் மூலம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் அந்த விதமாகவே இங்கே நின்று கொண்டிருந்தால் அது அவர் அல்ல என்பதை நான் அறிவேன், அது அல்ல என்பதை நான் அறிவேன். காரணம், அவர் வரும்போது எக்காலம் துணிக்கும், அவர் ஒருபோது பூமிக்கு வரமாட்டார். நாம் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பார்த்தீர்களா, நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவர் ஒருபோதும் பூமிக்கு வருவதில்லை, நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அவர் எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஜீவியம் அப்படியானால், அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்குமானால், அப்பொழுது நான் அவரை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருப்பேன். அப்படியானால் அது அவருக்குள் இருந்த அதே ஜீவனா இருக்குமானால், அது அவர் செய்த அதே காரியங்களை செய்யும். எப்பொழுது இங்கே பரிசுத்த யோவான் 4 அதிகாரத்தைப் போல ஒரு மனிதனும் ஸ்திரியும் உள்ளனர். அவர் ஒரு ஸ்திரியை சந்தித்தார், அவர் அவளை இதற்கு முன்பு கண்டதே இல்லை, அவள் அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. அங்கே அவர்கள் ஒன்றாக நின்றனர். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயினிடத்திலே அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவர் அவளிடத்தில் கூறினார். அவர் அதை செய்த போது அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். அவள், ஆனால் கிறிஸ்து எனப்படுகிற அவர் வரும்போது அது மேசியா என்பதை நாங்கள் அறிவோம், அதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அவர் வரும்போது அவர் இந்த காரியங்களை செய்ய போகிறார், இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கூறினாள். அவர் உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். எப்பொழுது அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராய் இருப்பாரானால், மாம்ச பிரகாரமான சரீரத்தை மாத்திரமே அவர் நம்முடைய சரீரத்தை உபயோகிக்கிறார். அவரே திராட்சை செடி, நாம் கொடிகளாயிருக்கிறோம். அப்பொழுது அந்த ஆவியானது அவருக்குள் இருந்த போது அது கிரியை செய்த விதமாகவே மீண்டும் செயல்படும். அது சரியா? அது உங்களை விசுவாசிக்க செய்யுமா? அது அவ்வாறு இருக்குமானால் ஆமேன் என்று கூறுங்கள். எப்பொழுது பெண்மணியே, நான் உங்களை அறியாதவனாய், எனக்கு தெரிந்தவரையில் என் ஜீவியத்தில் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நிச்சயமாகவே நீங்கள் என்னை தெருவில் அல்லது கூட்டங்களில் பார்த்திருக்கலாம், ஆனால் இதுவே நம்முடைய முதல் சந்திப்பாய் உள்ளது. எப்பொழுது உங்களுக்கு சுகமளித்தல் தேவையாயிருந்தால், சரி, நான் என்னால் அதை செய்ய முடிந்தால், எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நான் செய்வேன். அது நிதி நிலைமையானால், என்னால் அதற்கு உதவி செய்ய முடிந்தால் நான் அதை செய்வேன். நீங்கள் வேறு யாருக்காகிலும் இருக்கலாம் என்று கூறினார். அப்பொழுது நீங்கள், சகோதரன் பிரணாம், என் மகனுக்காக அல்லது என் மகள் அல்லது என் சகோதரிக்காக அல்லது யாரோ ஒருவருக்காக ஜெபிப்பதற்காக நான் இங்கு வருகிறேன் என்று கூறுவீர்கள். பாருங்கள், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். மேலும் உங்களுக்கு குடும்பத்தொல்லை இருந்தால், நான் உங்களையும் உங்களுடைய கணவரையும் ஒன்றாக சந்தித்து இங்கு இல்லாமல் எங்காவது உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், எனவே நான் உங்கள் இருவரிடம் பேசி சரியாக எங்கே தவறு உள்ளது என்பதை கண்டறிய முடியும் என்று கூறுவேன். அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது ஒரு நிமிடம் பொறுங்கள். நீர் இதை இங்கே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தீர்கிறேன், அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. நீங்கள் அதை மறுக்க முடியாது, பார்த்தீர்களா? நீங்கள் இதை இங்கே செய்தீர்கள் என்று கூறலாம், அதன் பின்னர் அது தீர்த்து வைக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், எப்போது நீங்கள் அங்கிருந்து துவங்குங்கள், பார்த்தீர்களா? அந்த விதமாகவே அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், பார்த்தீர்களா? அதன் பின்னர் நான் என்னையே வேறொரு காரியத்திற்கான அபிஷேகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு தெய்வீக வரத்தோடு என்மேல் கிரியை செய்வாரா என்று பார்க்க, அதாவது இரண்டு உணர்வுகளும் ஒன்றாக இணைகின்றன. அது எனக்கு தரிசனங்களை காணும்படியான தேவனுடைய கிருபையை அளிக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்றும், என்ன சம்பவிக்கப் போகிறது என்றும், என்ன நடந்துள்ளது என்றும் பார்க்கிறேன். அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கே குறைந்தது 500 பேருக்கு முன்பாக பாருங்கள், அல்லது அதற்கு அருகாமையில் எப்படியாயினும் 300 பேர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், பார்த்தீர்களா? மேலும் அது உங்களுக்கு தெரியும், அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் அது உண்மையா இருந்தால் அப்பொழுது தேவனாயிருக்கும் வேதம் உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாய் இருந்தாலும் அல்லது தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் அவன் சொன்னது நிறைவேறினால் அப்படியானால் அவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறியுள்ளது, பார்த்தீர்களா? எப்பொழுது அது அப்படி இல்லை என்றால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம். எப்பொழுது இந்த பெண்மணி இங்கே எதற்காக இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் அதை கூறுவாரா என்று பார்க்கட்டும், பார்த்தீர்களா? அது நம்முடைய கர்த்தர் செய்த அதே காரியமாய் இருக்கவில்லை என்றால் அவர் இங்கே நின்று கொண்டிருப்பாரானால் அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஏனெனில் அது அவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், அது அவர், அது நான் அல்ல. எனக்கு அவளை தெரியாது, நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அவளை தெரியாது, எனவே அதற்கு அவரே தேவை. எப்பொழுது உண்மையாகவே இந்த பெண்மணி தன்னுடைய ஆவியில் ஒரு அற்புதமான உணர்வை உடையவளாயிருக்கிறாள். அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்திருப்பதால் அல்ல, நீங்கள் யாவரும் கூட்டங்களில் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அப்படி செய்ய பரிசுத்த ஆவியானோர் உடனே அவர்களை அழைத்து அவர்கள் என்னவா இருந்தனர் என்று கூற பார்த்தீர்களா? அது உண்மை, அது எந்த காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அவர்கள் கூச்சலிடுவதையும் சத்தமிடுவதையும் கேளுங்கள், அப்போது நீங்கள் இந்த மனிதனுடைய மனைவியோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்படுகிறது. அதை இங்கே சரியாக கண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கூட்டங்களில் இருந்து கொண்டு அந்த காரியங்கள் எப்படி என்று கண்டிருக்கிறீர்கள், அவைகள் எப்படி என்று பார்த்தால் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் இந்த பெண்மணியோ அவளுடைய ஆவிக்கு ஒரு அற்புதமான உணர்வாக தென்படுகிறாள். இப்பொழுது அந்த பெண்மணி ஏதோ ஒரு கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவள் புசிக்கும் விதத்தை நான் கவனிக்கிறேன். அவள் இப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு மேஜையில் இருக்கிறாள். ஒரு விதமான உணவு முறை அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு வினோதமான உணவு முறை போன்றதில் இருக்கிறாள். அது உண்மை, அது உண்மையா? அதன் பின்னர் ஜனங்கள் அதை காணும்படியாக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள், பார்த்தீர்களா? எனக்கு முன்னிருந்த பெண்மணி ஏதோ ஒரு காரியத்தை செய்வதை நான் கண்டேன். அது என்னவா இருந்தாலும் அது ஒளிநடாவில் உள்ளது, பார்த்தீர்களா? சரி, இப்பொழுது நீங்கள் ஏன் என்று அறிந்து கொள்வீர்கள். அவள் ஒரு அருமையான நபர். அப்படியே ஒரு வினாடி கவனியுங்கள். இப்பொழுது ஆவியானவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்மையாகவே பயபக்தியோடு இருங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தில் இருங்கள். ஏனென்றால் அது கூட்டத்தாரின் மேல் அசைவதை நான் கண்டேன், பார்த்தீர்களா? இப்பொழுது உண்மையான பயபக்தியாயிருங்கள். நாம் அந்த பெண்மணியுடன் பேச மீண்டும் அவளை பார்ப்போம். அவர் உங்களிடத்தில் என்ன கூறினார்? ஆம், இதோ அது உள்ளது, அது ஒரு மேஜையில் உள்ளது, அது ஒரு வயிற்று கோளாறு, மேலும் ஏதோ ஒரு விதமான தொற்று நோய் அல்லது வயிற்றில் உள்ள ஏதோ ஒன்று போன்றவை. ஒரு மருத்துவர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாகவே நீங்கள் இந்த பிரச்சனையை உடையவர்களாக இருந்து வருகிறீர்கள் என்று கூறுகிறார். மேலும் ஒருமுறை அது சீழ்புண்ணாக அது வளர்கிறது என்று உச்சரிக்கப்பட்டது. இப்பொழுது அவர் ஒரு காரியத்தை கூறினார். அது என்னவா இருந்தது? சிறு குடற்பகுதி. அவர் அதை கூற கேட்டேன், பார்த்தீர்களா? அது உண்மை, அது முற்றிலும் உண்மை. உங்களுடைய பெயர் செல்வி மெக்ரா, அது உண்மை. எப்படி போய் உங்களுடைய முழு இதயத்தோடு சுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே பின்னால் அமர்ந்து அந்த விதமாக அழுது கொண்டிருக்கும் ஐயா, நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் அந்த சரிந்த நுரையீரல்கள் இப்பொழுது குணமானதை நீங்கள் உணர வேண்டும். இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது. சரி, அது அதை செய்தது. ஆமே, அவர் எதை தொட்டார்? மனிதனே, கவனிகள் கடினப்படுதலோடு அங்கே அவருக்கு ஏறக்குறைய இரண்டு பேருக்கு பின்னால் இருக்கிறார். நீங்களும் கூட விசுவாசிப்பீர்களானால் ஐயா, அவர் எதை தொட்டார்? அந்த ஒளி சரியாக அங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை உங்களால் காண முடியவில்லையா? அங்கே அந்த சொகுசா நிற ஒளியை பாருங்கள். நான் அந்த மனிதனை அறியேன். என் வாழ்க்கையில் அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. கர்த்தராகிய இயேசுவை அப்படியே விசுவாசியுங்கள். எப்பொழுது எங்கோ இங்கே ஒரு சிறு குழந்தை உள்ளது. ஒரு குழந்தைக்கு கழுத்து வளைந்துள்ளது. இதோ அது உள்ளது. எனக்கு அவளை தெரியாது. சகோதரியே, விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் அந்த குழந்தையின் கழுத்து நேராகிவிடும்.
Hallelujah.
அவள் எதை தொட்டாள்? அல்லேலூயா. ஒரு கழுத்தை குறித்து வேறு ஏதோ ஒன்று உண்டு. நான் அதை கண்டேன். அது ஒரு பெண். என்னால் அவளை அந்த இடத்தில் வைக்க முடியவில்லை. ஆம், அவள் இங்கே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். திருமதி ரைலி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய கழுத்து சுகமாக இருக்கும். விசுவாசியுங்கள். அந்த பெண்ணை எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதேயாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஐயா, எனக்கு உங்களை தெரியாது. எனக்கு தெரிந்தவற்றில் நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை இயேசு கிறிஸ்து என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது சரியா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? எப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் நலவா இருக்குமே. கூட்டத்தாரிடத்துக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்குள்ள உங்களுடைய மனைவியும் கூட சரியாகிவிடப் போகிறாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கண் கோளாறு. அவள் ஒரு கண் கோளாறினால் அவதி உறுகிறாள். அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. இல்லை, நீர் நிறைய தண்ணீருடைய இடத்திலிருந்து ஏதோ ஒரு வழியில் வருகிறீர்கள். அது ஒரு கடற்கரை நகரமாகும். அது கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ். திரு போமன் அவர்களே, திரும்பி போய் சுகமடையுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகமடைய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஜெப வரிசையில் உள்ள உங்களை குறித்து என்ன? நீங்களும் கூட அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள். சந்தேகப்படாதீர்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். இந்த பெண்மணியை நான் அவளோடு நிறுத்த காரணம், அவள் ஆபத்தான நிலையில் இருக்கிறாள். இந்த ஸ்திரீக்கு ஏதாவது செய்யப்படவில்லை என்றால் அவள் உடனே மரித்து போவாள். ஏனென்றால் அவள் நிழலிடப்பட்டிருக்கிறாள். அந்த இருண்ட நிழல் அவள் மேல் இருப்பதை பார்த்தீர்களா? கூற வேண்டுமானால், நாம் அந்த மரணத்தின் நிழல் ஜனங்கள் மேல் இருப்பதை கத்தருடைய தூதனை போல புகைப்பட கருவி மூலம் நாம் புகைப்படம் எடுத்துள்ளதை நீங்கள் அறிவீர்களா? நாம் அதை நம்முடைய சபையில் தொங்க வைத்துள்ளோம். அது ஒரு பெண்ணின் மேல் தொங்கிக் கொண்டு ஒரு சூறாவளியை போன்று மிகப்பெரிய கருப்பாக காணப்படுகிறது. அந்த புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறினர். பரிசுத்த ஆவியானவர் அதை இப்பொழுதே எடு என்றார். அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்தனர். அங்கே அது இருந்தது, பார்த்தீர்களா? இருபுறமும் இங்கே அது அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இக்கூடாரத்திலிருந்து வந்துள்ள ஜனங்களாகிய நீங்கள் இங்குள்ள உங்களில் சிலர், அதாவது சகோதரன் ஃப்ரெட் மற்றும் மற்றவர்களும், அதே காரியம்தான். இந்த ஸ்திரீயின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவளுக்கு சிறுநீர் பையில் புற்றுநோய் உள்ளது. அது உண்மை. அது உண்மை. அது சரியா? அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பார்த்தீர்களா? இப்படி ஒன்றுமே கூறாமல் இருள் போய்விட்டது. பாருங்கள், அவளுடைய விசுவாசம் மாத்திரமே அதை செய்தது. போய் விசுவாசியுங்கள். ஆமீன், ஆமீன். அதை சந்தேகப்படாதீர்கள். போய் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். இருதய கோளாறு ஏராளமான ஜனங்களை கொல்லுகிறது. ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களை கொல்லாது. ஆமீன். அப்படியே போய் கர்த்தருக்கு நன்றி என்று கூறுங்கள். போய் சுகமாயிருங்கள். சரி, பிசாசு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மூட்டு வலி உங்களுக்கு இருக்க செய்ய விரும்புகிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய பாதையில் செல்ல துவங்குங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் போய் உங்களுடைய இரவு ஆகாரத்தை உணரலாம். அப்பொழுது அந்த வயிற்று கோளாறு உங்களை விட்டு போய்விடும். அப்படியே போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். போய் உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை விசுவாசியுங்கள். உங்களுக்கும் கூட ஒரு வயிற்று கோளாறு இருந்தது. உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். போங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். சரி, நீங்கள் எதை குறித்து மிகவும் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் நரம்பு தளர்ச்சியினால் தொல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு செயலிழப்பில் சாத்தான் உங்களிடம் போய் சொல்லுகிறான், ஆனால் அது இப்போது முடிந்துவிட்டது. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்தி அவளை ஆரோக்கியம் உள்ளவளாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். வாருங்கள், விசுவாசியுங்கள். சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமடைதலுக்காக நான் என் கரங்களை அவள் மீது வைக்கிறேன். என் சகோதரனே, வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என்னுடைய கரங்களை அவளுடைய சுகமடைத்திற்காக அவர் மீது வைக்கிறேன். ஆமென். உயர்த்த உள்ள ஒரு கரத்தின் கீழே விசுவாசிக்கிற இருதயத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? எப்பொழுது அந்த கரத்தை உங்களுக்கு அடுத்துள்ள யாரோ ஒருவர் மீது வையுங்கள். நீங்களோ ஆமோசதை கூறுவானா என்று கேட்கலாம். அவர் நிச்சயமாக வாரி செய்வார். அது கர்த்தருடைய வார்த்தையாய் உள்ளது. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துகிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் தங்களுடைய கரங்களை யாஜிஸ்தர் மேல் வைத்தார் என்றார். அவர்கள் அவர்களுக்காக ஜெயிப்பார்கள் என்று கூட கூறவில்லையா? அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தன் மேல் வைப்பார்களேயானால் அவர்கள் மேல் கரத்தை வைத்தால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். நாம் ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, ராஜாவானவர் தம்முடைய சத்தத்தால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று கர்ஜித்திருக்கிறார். தேவராகிய கர்த்தாவே, ஒவ்வொரு பிசாசும் சத்தமிடட்டும், ஒவ்வொரு சுகவீனமும் நீங்குவதாக. பிசாசு தோற்கடிக்கப்படுவானாக. தேவனுடைய பிள்ளைகள் இன்றவே இந்த கட்டடத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஜெயத்திலும் வல்லமையிலும் வெளியே போவார்களாக. அதை விசுவாசியுங்கள், அது உண்மை. அதனோடு அப்படியே நினைத்திருங்கள். யாரோ ஒருவர் மீது கரத்தை வைத்து இவ்வாறு கூறுங்கள், கர்த்தாவே அவர்களை சுகப்படுத்தும் என்று கூறுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஜெபித்தேன். நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னை போன்ற ஒரு கிறிஸ்தவர். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். இப்பொழுது நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபியுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்காக யாராவது ஜெபிக்கும்படி நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள்? யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போல நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போல உண்மையாகவே ஜெபியுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். அவர்கள் ஏதாவது அவிசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு எடுக்கப்படும். ஏ ராஜா கர்ஜிக்கிறார். யாரால் திட்டவரிசை குறைக்காமல் இருக்க முடியும்? ராஜா கர்ஜிக்கும் போது யாரால் சாட்சி கொடுக்காமல் இருக்க முடியும்? அவருடைய வார்த்தை நாங்கள் நேற்றிருந்தோம் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. சகோதரன் புல்லர், வாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.